ප්‍රධාන කටයුතු අග්‍රාමාත්‍යතුමා ජාතික ප්‍රතිපත්ති ආධිකාරිතුමා අමාත්‍යතුමා ගරු අධිකරණ අමාත්‍යතුමා ඔබතුමා ඉදිරිපත් කරනවා
ගරු කතානායකතුමනි ගරු කතානායකතුමනි ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ 108 එක අනු ව්‍යවස්ථාව යටතේ ගරු අග්‍රාමාත්‍යතුමා විසින් ඉදිරිපත් කරලා තිබෙන ශ්‍රේෂ්ඨාධිකරණ සහ අභ්‍යාජනාධිකරණ විනිශ්චයකරුවන් සඳහා වන වැටු ව්‍යුහය පිළිබඳ යෝජනාවලිය ඉදිරිපත් කරනවා ගරු කතානායකතුමනි එහි සංශෝධනයකට යටත්ව එම යෝජනාවලියේ අංක 9 අංක 10 අංක 11 කියන කොටස් 3 වගන්ති 3 ඉවත් කරමින් අංක 12 සිට අංක 20 දක්වා වගන්ති නැවත අංකණය කරමින් සංශෝධනයට යටත්වයි මේ යෝජනාව ඉදිරිපත් කරන්නේ. ගරු කතානායකතුමනි විශේෂයෙන්ම අධිකරණයේ ස්වාධීනත්වය ආරක්ෂා කර ගැනීම පිළිබඳව කාරණේදී ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවෙන් විශේෂ විධිවිධාන සලස්වලා තියෙනවා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ අගවිනිසුරුතුමාගේ ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චයකාරතුමන්ලාගේ අභ්‍යාචනාධිකරණයේ සභාපතිතුමාගේ අභ්‍යාචනාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන්ගේ වැටුප් පාර්ලිමේන්තුව විසින් තීරණය කළ යුතු අතර එය ඒකාබද්ධ අරමුදලට වැය බරක් විය යුතු බව. ඒකම එයි නැවතත් එහි දෙවනි අනුව්‍යවස්ථාව සඳහන් වෙනවා ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චයකාරවරයෙකුට සහ අභ්‍යාචනාධිකරණයේ විනිශ්චයකාරවරයෙකුට ගෙවිය යුතු වැටුප සහ ඒ යම් විනිශ්චයකාරවරුගේ විශ්‍රාම වැටුප් හිමිකම් ඒ විනිශ්චයකාරවරයා පත්කනු ලැබීමෙන් පසු අඩු නොකළ යුත්තේය. මෙන් අදහස් කරන්නේ ගරු කතානායකතුමනි ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කිරීම නීතියේ ආධිපත්‍ය ආරක්ෂා කිරීම සඳහා අධිකරණයට අවශ්‍ය ස්වාධීනතාවය තහවුරු කරන්න තමයි මේ ව්‍යවස්ථාමය ප්‍රතිපාදනය ඇතුළත් කරලා තියෙන්නේ. ඒ අනුව වර්තමානයේ අවශ්‍යතා සලකල බලලා විනිශ්චයකාරතුමන්ලට ගෞරවනීය විදියට එම සේවය පවත්වාගෙන යාම සඳහා අවශ්‍ය පහසුකම් ලබාදීම පිණිස ගැලපෙන සුදුසු වැටුප් තලයක පිහිටවීමේ අවශ්‍යතාවය ටික කලක පටන් අපි කතා කරලා තියෙනවා. ඒක නිසා ඒ සියලු කරුණු සාකච්ඡාවට භාජනය කරලා තමයි මෙම වැටුප් වැඩි කිරීමේ යෝජනාවලිය අපි ඉදිරිපත් කරන්නේ.
තනාගිතුමා මූලාසෙන් පැමිණෙන්නේ නැත.
ගරු ජයදස්මිතුමා
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මම සඳහන් කළේ අධිකරණයේ ස්වාධීනත්වය ආරක්ෂා කර ගැනීම එක් වැඩ පිළිවෙලක් වශයෙන් තමයි ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවකට මේ වගේ විධිවිධාන එකතු කරලා තියෙන්නේ. ඒකාබද්ධ අරමුදලට වැය බරක් වන පරිදි පාර්ලිමේන්තුව විසින් නියම කරන ආකාරයට තීරණය කරන ආකාරයට විනිශ්චයකාරවරුන්ගේ වැටුප් සහ විශ්‍රාම වැටුප් ගෙවීම් සිදු කළ යුතුයි කියලා. ඒ අනුව අපි මේ ඉදිරිපත් කරලා තියෙන්නේ ශ්‍රේෂ්ඨාධිකරණය සහ අභ්‍යාචනාධිකරණය විනිශ්චයකාරවරුන්ගේ වැටුප් සම්බන්ධව පමණයි. අනෙකුත් විනිශ්චයකාරවරුන්ගේ මහාධිකරණයේ දිසාධිකරණයේ ඒ වගේම මහේස්ත්‍රාත් අධිකරණවල විනිශ්චයකාරවරුන්ගේ වැටුප් වැඩි කිරීම සඳහා අලුත් වැටුප් තලයක් සකස් කිරීම සඳහා විශේෂයෙන්ම වෙනම වැටුප් ක්‍රමයක් සකස් කිරීම සඳහා අවශ්‍ය විධිවිධාන අපි මේ වෙන විට අරගෙන තිබෙනවා. ඉදිරියේදී අපි බලාපොරොත්තු වෙනවා එම වැටුප් තලත් සාධාරණ මට්ටමකට ඉහළට ගෙනල්ලා විනිශ්චයකාරවරුන්ට තමන්ගේ සේවය ගෞරවනීය ලෙස ඉටු කිරීම සඳහා අවශ්‍ය පහසුකම් ලබා දෙන්න. අද අධිකරණ ශාස්ත්‍රය ගත්තම තිබෙන බරපතලම ප්‍රශ්නය විදියට සැලකෙන්නේ මේ නඩු කටයුතු එම නැත්නම් යුක්තිය පසඳලීමේ ක්‍රියාදාමයේ තිබෙන ප්‍රමාදය පිළිබඳව. පසුගිය වසර එක හමාරක පමණ කාලය තුළ අපි විශේෂ නීති ගණනාවක් මේ පාර්ලිමේන්තුවෙන් සම්මත කරා. ඒ තුළින් අපි බලාපොරොත්තු වෙනවා යුක්තිය පසඳලීමේ ක්‍රියාවලිය ඉක්මං කරන්න. අනිත් අතින් අධිකරණ සේවා කොමිෂන් සභාවත් යම් යම් පියවර අරගෙන තිබෙනවා. විශේෂයෙන්ම 2016 වසරේ සැප්තැම්බර් 30 වෙනිදා අධිකරණ සේවා කොමිෂන් සභාවෙන් විනිශ්චයකාරවරුන්ට චක්‍රලේඛනයක් නිකුත් කරලා තියෙනවා. සියලුම දිසා අධිකරණවල වසර 10කට වඩා පැරණි සිවිල් නඩු දිනපතා නඩු අහන ක්‍රමය යටතේ නඩු අහලා ඒව අවසන් කරලා තීන්දු ලබා දිය යුතුයි කියලා. ඒකම අධිකරණ සේවා කොමිෂන් සභාව 2016 සැප්තැම්බර් 30 චක්‍රලේඛාංක 392 මහේස්ත්‍රාත් සහ අතිරේක මහේස්ත්‍රාත්තුමාලා වෙත යොමු කරලා තියෙනවා චක්‍රලේඛනයක්. ඒ අනුව අවුරුදු 5කට වැඩි නඩු වසර දිනපතා නඩු අසා අවසන් කරන ක්‍රමවේදයට ගොස් මේ පැරණි නඩු ඉතා ඉක්මනට අවසන් කරන්න කියලා. ඒකම අපි සමත මණ්ඩල පනත සංශෝධනය කරා. ඒ අනුවත් යම්කිසි සුළු නඩු කටයුතු අධිකරණයට යෑම වළක්වල සමත ක්‍රියාදාමයට එළඹෙන ආකාරයට පියවර අරගෙන තියෙනවා. ඊට අමතරව විශේෂ සමත මණ්ඩල ක්‍රියාත්මක කිරීම උතුරු නැගෙනහිර දෙපළාතේ සිද්ධ වෙලා තියෙනවා. අපි තවත් බලාපොරොත්තු වෙනවා මෝටර් රථ ප්‍රවාහන ආඥාපනතේ සංශෝධන ක්‍රියාත්මක වෙනකොට තවත් සුළු නඩු කටයුතු අධිකරණයට එම අඩු කිරීම තුළින් අධිකරණය විසින් කාලය ගත කරමින් ඉතා සුපරීක්ෂාකාරීව නඩු තීන්දු තීරණ ගත යුතු කාරණා සම්බන්ධව වැඩි අවස්ථාවක් ලබා දෙන්න ඒව නිවැරදිව ඉෂ්ට කරන්න. ඒ අනුව පසුගිය කාල වකවානුව දිහා බලපුවාම මේ වන විට විශේෂයෙන්ම ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ විශාල නඩු සංඛ්‍යාවක් ගොඩගැහිලා තිබෙනවා. සංඛ්‍යාලේඛනාත්මක වශයෙන් ගත්තොත් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, 2016 වසරේ නඩු 3589ක් ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ තිබුණා. එතකොට එම වසරේ අලුතෙන් නඩු 1863ක් ගොනු වෙනකොට අවසන් කරන්න පුළුවන්කම ලැබිලා තියෙන්නේ නඩු 1886ක්. ඒ කියන්නේ විසඳන්නේ නැතුව ඉතුරු වෙච්ච නඩු සංඛ්‍යාව 3566ක් බවට පත් වෙලා තියෙනවා. අභ්‍යාචනාධිකරණයේ බැලුවත් තත්ත්වය එසේමයි. 2016 වසරේ 4681ක් නඩු පැවතුණා. එයින් අලුතෙන් 13 නඩු සංඛ්‍යාව එම වසරේ 1296යි. අවසන් කරා නඩු 1140ක්. නමුත් වසර අවසාන වෙනකොට තවත් 4837ක් ඉතුරු වෙලා තියෙනවා. ඉතින් මේ ආකාරයට අද අධිකරණවල නඩු සංඛ්‍යාව ඉතා වේගෙන් ඉහළ යන ස්වභාවයක් පෙනෙන්න තිබෙනවා. 2016 අවසාන වෙනකොට අපේ රටේ සියලු අධිකරණවල නඩු 745,303ක් පැවතුණා. ඉතින් ඒ අනුව අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී යම් සංශෝධනත් ඉදිරිපත් කරන්න. ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන්ගේ සංඛ්‍යාව පිළිබඳව මේ සාකච්ඡාවක් වෙමින් පවතිනවා. මොකද මීට අවුරුදු 40කට ආසන්න කාලයේදී තමයි ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චයකාරතුමන්ලා 11 දෙනෙක් සිටිය යුතුයි කියලා අපේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට ඇතුල් වෙලා තියෙන්නේ. නමුත් අද කාලේ මේ වැඩි වෙන නඩු සංඛ්‍යාවත් එක්ක අපි බලාපොරොත්තු වෙනවා තව සංශෝධනයක් ඊට ඇතුළත් කරන්න. ඒකම අනිකුත් කාරණේ තමයි මේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ අධිකරණවල විනිශ්චයකාරවරුන්ට උසස්වීම් ලබා දීමේ නිශ්චිත ක්‍රමවේදයක් අපේ රටේ නැහැ. බොහෝ දුරට නෙවෙයි 100%ක්ම වගේ මේ උසස්වීම් ලබා දීමේදී අනුගමනය කරන්නේ ජ්‍යෙෂ්ඨතාවය. හැබැයි මේ ජ්‍යෙෂ්ඨතාවය සලකා බලන එක හොඳයි. ජ්‍යෙෂ්ඨතාවය තුළ උසස්වීම් ලබා දීමේදී මේ තියෙන ගැටලු විසඳෙන්නේ නැති ස්වභාවයක් තියෙනවා. හේතුව ජ්‍යෙෂ්ඨත්වය නැතත් හුඟක් මහන්සි වෙලා කටයුතු කරමින්, වැඩිපුර කටයුතු කරමින්, විශේෂ අධ්‍යයනයක් ලබමින් කටයුතු කරමින් සමහර විනිශ්චයකාරතුමන්ලා ඉතා කැපවීමෙන් කටයුතු කරන බව අපි දන්නවා. තවත් සමහර අධිකරණයක ගත්තොත් එම ඒ කැපවීම අපි දකින්නේ නැහැ. ඒ ප්‍රමාණයට නඩු විසඳෙන බවක් අපිට පෙනෙන්නේ නැහැ. මේ සංඛ්‍යාලේඛන නිරීක්ෂණය කරලා බලපුවාම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි සමහර අවස්ථාවලදී මේ සංඛ්‍යා ලේඛනවල සෑහෙන විෂමතාවයන් අපි දකිනවා. උදාහරණයක් විදිහට ගත්තොත් ගිය වසරේ 2016 කොළඹ සිවිල් අභියාචනා මහාධිකරණයේ නඩු 627ක් විමසලා අවසන් කරනකොට ඒ ආකාරයටම පහසුකම් තියෙන තවත් සමහර සිවිල් අභියාචනා මහාධිකරණයක අවසන් කරලා තියෙන නඩු 82ක්, තව එකක නඩු 91ක්, හැබැයි කොළඹ මහාධිකරණයේ 627ක්. ඒ වගේ ගත්තම විශේෂ වෙනස්කම් තියෙනවා. මම උදාහරණයකට විතරයි ඒක කිව්වේ. ඒක නිසා අපි අධිකරණ සේවා කොමිෂන් සභාවත් එක්ක සාකච්ඡා කරලා, අගවිනිසුරුතුමාත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා, මේ විනිශ්චයකාරතුමන්ලාට උසස්වීම් ලබා දීමේදී වැඩි වශයෙන් කැපවීමෙන් වැඩ කරන, වඩා දක්ෂතාවයෙන් වැඩ කරන විනිශ්චයකාරතුමන්ලාට යම් වැඩිපුර ලකුණු ප්‍රමාණයක් දීමේ ක්‍රමවේදයක් හඳුන්වලා දෙන්න ඕන කියලා. මොකද අපි දන්නවාද, ශ්‍රේෂ්ඨාධිකරණේ, ඒ වගේම අභියාචනාධිකරණේ නිතිපතා නඩු ගලාගෙන එනවා. සමහර වෙලාවට ලිපිකාර තනතුරේ වෙන්න පුළුවන්, කළමනාකාර තනතුරේ වෙන්න පුළුවන් රාජ්‍යංශේ. උසස් වීමක් ලබා දුන්න ගමන්ම මූලික අයිතිවාසිකම් කඩකිරීම, එහෙම නැත්නම් රිට් ආඥා මගින් මේව හබේට ලක් කරනවා. මේ සුදුස්සට මේ සුදුසුකම දීලා නැහැ, ක්‍රමවේදයක් නැහැ, ක්‍රමවේදයක් අනුගමනය කරලා නැහැ. සමහරලාට අධිකරණ බොහෝ අවස්ථාවලදී නියෝග දීලා තියෙනවා මේ උසස් වීමේ ක්‍රියාපටිපාටි හදන්න, එහෙම නැතුව ප්‍රොමෝෂන් උසස් වීම දීම ගැටලු සහගතයි කියලා. නමුත් එහෙම නියෝග දෙන අධිකරණයේදී අධිකරණ විනිශ්චයකාරවරුන්ට අසාධාරණයක් වෙනකොට, කැපවීමෙන් වැඩ කරනකොට ඒ සම්බන්ධව අගෙයීමක් අධිකරණ ශේෂ්ත්‍රය තුළ අපි දකින්නේ නැහැ. ඒක නිසා ජ්‍යෙෂ්ඨ හුදු ජ්‍යෙෂ්ඨතාවය කියන පදනම මත යැපෙන්නේ නැතුව ජ්‍යෙෂ්ඨතාවයත් සැලකිල්ලට භාජනය කරමින් කැපවීමෙන් සහ උනන්දුවෙන් කටයුතු කරන විනිශ්චයකාරවරුන්ට යම් ප්‍රමුඛතාවයක් ලබා දීමේ වැඩපිළිවෙලක අවශ්‍යතාවයක් දැන් අපේ රටට දැනිලා තියෙනවා. ඉතින් ඒ පිළිබඳවත් අපි අනාගතයේදී කටයුතු කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. ඒකම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අධිකරණයේ ස්වාධීනතාවය පිළිබඳව අද දිනේදීත් අපි දැක්කා නොයෙකුත් ආකාරයට ප්‍රශ්න ඉදිරිපත් කරනවා, විවේචන ඉදිරිපත් කරනවා. සමහර දේශපාලන කණ්ඩායම් තමන්ගේ කවුරු හරි සම්බන්ධ වෙච්ච නඩුවක තමන්ගේ වාසියට යම් කිසි තීන්දුවක් දුන්නම අධිකරණය හොඳයි, අධිකරණයේ ස්වාධීනත්වයේ තියෙනවා කියලා අධිකරණය ඇගීමට ලක් වෙනවා. අනිත් පැත්තෙන් තමන් බලාපොරොත්තු වෙන ආකාරයේ නඩු තීන්දුවක් නොලැබුණොත්, නැත්තම් තමන් විසින් ඉල්ලපු ඇපෙල්ලුම් පතකට ඉඩ නොදුන්නොත් විශාල චෝදනාවක් කරනවා. දැන් අධිකරණයේ දේශපාලනීකරණය වෙලා අධිකරණයේ ස්වාධීනත්වේ නැහැ, නීතියේ ආධිපත්‍ය නැහැ යන ආදී වශයෙන් චෝදනා ඉදිරිපත් කරනවා. මේක එච්චර හොඳ ප්‍රවණතාවයක් නෙවෙයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. ඔබතුමා දන්නවා අපි අධිකරණයේ විශේෂයෙන්ම 19 වෙනි සංශෝධනය ගෙනාවට පස්සේ මේ කොමිෂන් සභාවලට අපේ මැදිහත්වීමක් නැහැ. අධිකරණ සේවා කොමිෂම තියෙනවා, අධිකරණයේ කටයුතුයේ උදවිය බලනවා, අපි අවශ්‍ය පහසුකම් සපයා දෙනවා, අවශ්‍ය නීති සම්පාදනය කරලා දෙනවා. ඒ අර නඩු විසඳීමේ ක්‍රියාවලිය තුළ දේශපාලනික වශයෙන් අපේ මැදිහත්වීමක් නැහැ. අනිත් පැත්තෙන් ගත්තම පොලිස් කොමිෂන් සභාව තියෙනවා, ස්වාධීන පොලිස් කොමිෂන් සභාවක්. අපි පොලිසියට නියෝග දෙන්න යන්නේ නැහැ, කවුද අත්අඩංගුවට ගන්න ඕන කියලා නැහැ, කාටද ඇපෝල් ඉල්ලනකොට විරුද්ධ වෙන්න ඕන කියලා නැහැ. ඒ ක්‍රියාදාමය ඔවුන්ට ස්වාධීනව කටයුතු කරගෙන යන්න ඒ අවස්ථාව ලබා දීලා තියෙනවා. අනිත් පැත්තෙන් රජයේ සේවය පිළිබඳව බරපතල ගැටලු තිබුණා දේශපාලනීකරණය වෙච්ච කාරණා තුළ. අද යම් යම් තැන්වල හුදකලා වූ සිද්ධි ඇති, ඒක ඕන රටක ඕන ක්ෂේත්‍රයක තියෙනවා. නමුත් පොදුවේ ගත්තම අද රාජ්‍ය සේවය ස්වාධීන සේවාවක් විදිහට අපි පත් කරලා තියෙනවා. ඒ වගේ ස්වාධීන කොමිෂන් සභා 9ක් මේ වෙනකොට විගණන කොමිෂමත් ආවට පස්සේ 9ක් ක්‍රියාත්මක වෙනවා. ඉතින් රජයක් විදිහට රාජ්‍ය යාන්ත්‍රණය ස්වාධීනව පවත්වාගෙන යන්න, නීතියේ ආධිපත්‍ය ආරක්ෂා කරන්න, ප්‍රජාතන්ත්‍රවාදයේ මූලධර්ම රැකගන්න කළ යුතු කාරණා ටික රජයක් විදිහට අපි කරලා තියෙනවා. ප්‍රායෝගික වශයෙන් මේවා ඉදිරියට ගුණාත්මක වර්ධනය කරගෙන යෑමේ පෙරහුරුවක් ඒ වගේ සංස්කෘතියක් අපේ රටට ඕන. සමහර උදවියට ඒ සංස්කෘතියට අනුගත වෙන්න ටිකක් කල්ගත යනවා. කල්ගත වෙනවා. ඉතින් ඒක ඇවිල්ලා ආණ්ඩුවේ අඩුපාඩුවක් හෝ නීති අඩුපාඩුවක් විදිහට අපිට දකින්නට බෑ. ඒකම මේ නීති සම්පාදනය කිරීම පිළිබඳව පෞගේ දවස්වලත් මම සාකච්ඡා කරා මේ පාර්ලිමේන්තුවේදී. නොයෙකුත් වාද විවාදයි පිළිබඳව ඇති වුණා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි. අපිට අපි බොහොම පැහැදිලිව කියලා තියෙනවා නීති සම්පාදනය කිරීමේදී නොයෙකුත් විචාරයන් නොයෙකුත් අදහස් නොයෙකුත් යෝජනා ඉදිරිපත් වෙනවා. ඕනම පාර්ශ්වයකින් ඒවා ඉදිරිපත් වීම අපි වරදක් විදිහට දකින්නේ නැහැ. නමුත් අපි පැහැදිලිව කියනවා අවසාන වශයෙන් අපි නීතියක් කෙටුම්පතක් විදිහට මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරනකොට එය අපිටම අනන්‍ය වූ අපේ රටට වඩාත්ම අපේ රටේ ජනතාවට සුබදායක ප්‍රගතිශීලී පනතක් විදිහට තමයි අපි ඉදිරිපත් කරන්නේ. එනිසා අපි ඒවායේදී හිතුවක්කාර විදිහට කටයුතු කරන්නේ නැහැ. බොහොම ප්‍රජාතන්ත්‍රවාදී ලෙස සියලු දෙනාගේ අදහස් අරගෙන ඒවායේ තියෙන අඩුපාඩුකම් තියෙනවා නම් ඒව සකස් කරගෙන නිවැරදි කරගෙන තමයි ඒ කටයුතු කරන්නේ. ඒකම ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද දින ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ ප්‍රශ්න වාරයේදී මතු වුණා මේ හම්බන්තොට වරාය පිළිබඳව කාරණය. මේ පිළිබඳව මම මීට පෙරත් මේ ගරු සභාවේ කතා කරලා තියෙනවා. ඒ පිළිබඳව ඕන කෙනෙකුට ඕන දෘෂ්ටි කෝණයකින් බලන්න පුළුවන්. මගේ අදහස මම ප්‍රකාශ කරලා තියෙනවා. අදහස් ප්‍රකාශ කිරීමේ ප්‍රතිඵලයක් විදිහට අපි තවදුරටත් රජයක් විදිහට අතිගරු ජනාධිපතිතුමා ගරු අගමැතිතුමා අපි තවත් උත්සාහයක් දරනවා මේ වන විටත් මේ ඇතිවෙන ගිවිසුම් රටට වඩාත්ම වාසිදායක ලෙස කොන්දේසි සකස් කරමින් කොහොමද මේ කටයුතු ඉදිරියට ගෙන යන්නේ කියලා. දැන් මේ පිළිබඳව රජය මේ රජය හෝ පසුගිය රජය හෝ කුමන රජයක් තිබුණත් මතුවන බරපතල ගැටලු අපි දන්නවා. ඒ පිළිබඳව මම ගිය දිනේදී පාර්ලිමේන්තුවේදී පැහැදිලි ප්‍රකාශයක් කරා. හම්බන්තොට වරාය ඉදිකිරීමේ මූලික සැලැස්ම වෙනස් කරලා එදා මූදේ ඉදි කරන්න තිබුණු බංකරින් පහසුකම් සහ ධීවර වරාය වෙනුවට ඔරොත්තු දෙන්නේ නැති ණය මුදලක් ලබාගෙන ඔරොත්තු දෙන්නේ නැති ණය පොලි ප්‍රතිශතයක් යටතේ රටට ඉතාමත්ම අහිතකර කොන්දේසි යටතේ ඉදිකරපු වරායක් රටට සුදු අලියෙක් වෙලා රටේ ආර්ථික ප්‍රශ්න විසඳගන්න බැරි වුණාම බරපතල ප්‍රශ්නවලට මුහුණ දෙන්න වෙනවයි කියන කාරණය අපි කවුරුත් පිළිගන්නට ඕන. මේ සම්බන්ධව දූරදර්ශී ලෙස කල්පනා කරලා රටේ අනාගතය දිහා බලලා මීට වැඩිය නිවැරදි තීන්දුව තීරණ ගත යුතුව තිබුණා. එහෙම ගත යුතුයි කියලා අපි එදා යෝජනා කරා. අපි යෝජනා කරපුවට ඇහුම්කන් දුන්නේ නැහැ. ඒකේ ප්‍රතිඵලයක් විදිහට අද මුළු රටම ණය උගුලක හිර වෙලා තියෙනවා. ඒ උගුලෙන් ගොඩේම සඳහා තමයි මේ ආණ්ඩුව නෙවෙයි අනාගතයේ එන ආණ්ඩුවලටත් ඒ ප්‍රයත්නයට ඒකට සම්බන්ධ වෙන්න වෙනවා. ඒ වෙනුවෙන් වෙහෙසෙන්න සිද්ධ වෙනවා. ඉතින් ඒ සම්බන්ධව විශේෂයෙන්ම අද මතු කරපු කාරණයක් එක්ක මම මතක් කරන්නට ඕන. රාජ්‍ය දේපල අවභාවිතය පිළිබඳව 2007 වසරේ අපි කෝප්කාරක සභාව වශයෙන් ඒ සභාපතිවරයා විදිහට වාර්තා දෙකක් ඉදිරිපත් කළා. ඒ වාර්තා දෙකෙන් අපි පෙන්නුවා ජනතාවගේ වත්කම් කෝටි 30,000ක මුදලක් කොහොමද මේ රටට ජනතාවට අහිමි වෙලා තියෙන්නේ කියලා. එදා අපි ඒ කෝප් වාර්තා දෙක මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරලා මේ පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ පළවෙනි වතාවට මේ වාර්තා දෙක පාර්ලිමේන්තු සභාවේ වාර්තා දෙකක් විදිහට අනුමත කරන්න කියලා මේ පාර්ලිමේන්තුවට මම ඉල්ලීමක් කළා. ඒ අනුව අලුත් පූර්වාදර්ශයක් සපයමින් එදා ඒ කෝප් වාර්තා දෙක මේ මුළු මහත් පාර්ලිමේන්තුව ඒකච්ඡන්දයෙන් සම්මත කරනු ලැබුවා. ඒ අනුව අපි යෝජනා කරා රජයට යම් යම් කාරණා පිළිබඳව නීතිය ක්‍රියාත්මක කරන්න අල්ලස් කොමිසම විසින් සොයා බලා නීතිය ක්‍රියාත්මක කළ යුතු විෂයන් දාසයක් අපි තෝරලා දුන්න. එදා හිටපු කතානායකතුමා අපේ යෝජනාව සම්මත කරමින් ඒ ඉදිරිපත් කරා අල්ලස් සහ දූෂණ කොමිසන් සභාවට. ඒ කාරණා දාසය සම්බන්ධව පරීක්ෂණ කරලා නඩු පවරන්න කියලා. නමුත් එම අවස්ථාවේදී ඒ දූෂණ අල්ලස් දූෂණ කොමිසම පරීක්ෂණ ආරම්භ කරන්න හදනකොටම සිද්ධ වුණේ ඒ පොලිස් නිලධාරීන් දුර ප්‍රදේශවලට මාරු කරා, ඒකම කොමසාරිස් ජෙනරල්තුමා ඒ තනතුරින් ඉවත් කරලා ජනාධිපති ලේකම් කාර්යාලයට අනුයුක්ත කරලා ඒ ක්‍රියාදාමය සම්පූර්ණයෙන්ම නතර කර. ඊළඟට විශේෂයෙන් අපි පෙන්වලා දුන්නා ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව පුජ්‍යලිකංශයට දෙනකොට රුපියල් මිලියන 6000කට, ඒ කියන්නේ බිලියන 6කට, අපේ වාර්තාවේ අපි පෙන්නුව බිලියන 100කට වැඩි එක වත්කම් තියනවා කියලා. ඒතර බිලියන 100කට වැඩි වත්කම් තියෙන රාජ්‍ය සංස්ථාවක් බිලියන 6කට පුජ්‍යලිකංශයට දීපියක වැරදි, ඒක රජයට ගණ්ඩ කියලා අපි නිර්දේශ කරා. ඒකම කරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඒ සමාගම රජයට ගන්නකොට පාලක කොටස් හිමිකම් තියෙන ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාවත් රජයට එනවා. ඒකම ඒ රක්ෂණ සංස්ථාව හිමිකම් දරපු 5-10 කොටස් තිබුණ පෞද්ගලික බැංකු විශාල සංඛ්‍යාවක ඒවත්කම් මේ රටේ ජනතාවට ලැබෙනවා. ඒකම අපි දැක්කා ලංකා මෙරයින් සර්විස් සමාගමේ කොටස් 90ක් පුජ්‍යලික සමාගමකට විකුණුවා. නමුත් ඒ ගනුදෙනුවෙන් පිට, ඒ ගිවිසුමෙන් පිට බරායේ තිබුණු රජයේ ඉඩම් අක්කර 8.2ක් 4-5කවත් මුදලක් අය කරගන්නේ නැතුව පුජ්‍යලිකාංශයට සින්නක්කරව ජනාධිපති ඔප්පුවකින් පවරලා තිබුණා. ඒ සිද්ධ වුණේ චන්ද්‍රිකා කුමාරතුංග ජනාධිපතිතුමීගේ කාලේ තමයි ඒ ඔප්පුව අත්සන් කරලා තියෙන්නේ. අපි මේක ප්‍රශ්න කරා, අපිට දැනගන්න ලැබුණේ එතුමියට ගනුදෙනුව පිළිබඳව ඉදිරිපත් කරපු කරුණු අනුව එදා මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා පී.වී. ජයසුන්දර මහත්මයා ඉදිරිපත් කරපු කරුණු අනුව තමයි ඒක අත්සන් කරලා තිබුණේ. එතන මේ ඔප්පුවට විකුණුම් මිල විදියට සඳහන් කරලා තිබුණා මිලියන 1200ක්. නමුත් සත්‍යයක් අජ්ජේවල නැහැ, ලංකා මෙරයින් සර්විස් සමාගමේ කොටස් 90 පුජ්‍යලිකංශයට පැවරීම සඳහා ලබාගත් මිලියන 1200 මේ ඔප්පුවේ ප්‍රතිෂ්ඨාව ලෙස දැවත වෙනම මිලියන 1200ක් ලැබිච්ච විදියට තමයි මේ ඔප්පුවේ සඳහන් කරලා තිබුණේ. ඒක නිසා අපි යෝජනා කරා මේ පාර්ලිමේන්තුවේ 225 දෙනා අනුමත කරලා මේ ආයතන ටික රජයට ගන්න කියලා. නමුත් පසුගිය රජය ඒ ක්‍රියාත්මක කළේ නැහැ. ඒක නිසා මේ කෝප් නිර්දේශ ක්‍රියාත්මක කරන්න කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට නඩු කීපයක් ඉදිරිපත් කරා. රක්ෂණ සංස්ථාවේ සේවක මණ්ඩලයේ වෘත්තීය සමිතිය එකක් ඉදිරිපත් කරා. ඒකම පාර්ලිමේන්තුවේ ගරු වාසුදේව නානායක්කාර මන්ත්‍රීතුමා නඩුවක් ඉදිරිපත් කරා. එතකොට මේ නඩු දෙකම ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ දීර්ඝ කාලයක් තිස්සේ වාද විවාද වලට ලක් වුණා. දැන් එතන පුදුම සහගත කාරණේ වෙන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ පාර්ලිමේන්තුව කියලා තියෙනවා මේ ගනුදෙනු නීති විරෝධී වෙච්ච ගනුදෙනු කියලා. මේ පාර්ලිමේන්තුවට කෝප්කාරක සභාවෙන් වාර්තාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා නිර්දේශ සහිතව මේ ආයතන නැවත රජයට පවර ගන්න ඕන කියලා. මේ පාර්ලිමේන්තුවේ 225 දෙනා ඒකච්ඡන්දයෙන් සම්මත කරලා තියෙනවා මේ පුජ්‍යලිකංශයට දීපු බිලියන 6ක වත්කමකට, බිලියන 6කට විකුණපු බිලියන 100කට වැඩිය වත්කම් තියෙන ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව ආපහු ගන්න කියලා. ඒකම 4-5ක්වත් දෙන්නේ නැතුව ශ්‍රී ලංකා වරාය අධිකාරී වරාය ඇතුළේ තිබුණු රජයේ ඉඩම අක්කර 8.2 4-5ක්වත් රජයට ගෙවන්නේ නැතුව පුජ්‍යලිකංශයට පවරලා දීමේ ඔප්පු අවලංගු කරන්නයි කියලා මේ නිර්දේශය තිබුණා. හැබැයි ඒ රජයේ ක්‍රියාත්මක නොකරන නිසා අපි අධිකරණයට ගියා. අධිකරණයට ගියාට පස්සේ මොකද වුනේ? එදා නීතිපතිතුමා විදිහට කටයුතු කරේ මොහන් පීරිස් මැතිතුමා. මොහන් පීරිස් නීතිපතිතුමාගේ කාලේ මේ නඩු දෙක ශ්‍රේෂ්ඨාධිකරණේ තර්ක කරනවා. පාර්ලිමේන්තුව සම්මත කරලා තියෙනවා මේවා ආපහු ගන්න ඕනේ කියලා. ශ්‍රේෂ්ඨාධිකරණේ කියනවා මේවා ආපහු ගන්න කියලා. මොකක්ද උනේ නියෝජ්‍ය කතානායකතුමනි? දැම් පාර්ලිමේන්තු අනුමත කරලා දුන්න මේ ගන්න. ශ්‍රේෂ්ඨාධි කරනව කියන ගන්න කියලා. හැබැයි පසුගේ රජයේ නීතිපතිතුමා කියනවා නෑ. මේ හොරකං තමයි. මෙ දූෂණ වෙන්ඩ ඇති හොරකං වෙන්ඩ ඇති. හැබැ රජයට එපා. රජයට එපා. එතකොට හැබැයි අද හුඟක් අය උදං අනනවා අපි ඊට පස්සෙ කාලෙක අපි දැක්ක ශ්‍රී ලංකා රක්ෂණතා මෙච්චර ලාබයි. ඇපලෝ රෝහල දැන් අපේ සමහර උත්සවත් තිව්වා. දැන් මේ ඔක්කොම එපයි කියලා තමයි පසුගිය රජය අධිකරණය නඩු කිව්වේ. රජයට ලැබෙන්න තියෙන එපයි කියලා. හැබැයි ඉතින් එහෙම කරලා මං දැක්කා ඉතාම කනගාටුවෙන් මම ප්‍රකාශ කරනවා හිටපු ගරු ජනාධිපතිතුමා අපි එතුමට විශාල ගරුත්වයක් තියෙනවා. මේ රටේ අවුරුදු 30ක් තිස්සේ තිබුණු ත්‍රස්තවාදී යුද්ධය නිම කරන්න නායකත්වය දුන්න නායකයා විදියට අපේ ගරුත්වය තියෙනවා. හැබැයි එතුමාගේ කාලේ ආර්ථික කළමනාකරණය පිළිබඳව ප්‍රජාතන්ත්‍රවාදය පිළිබඳව ඒ වෙච්ච විනාශයන් අවමත් අපිට නිවැරදි කරගන්නට හැකියාව ලැබුණේ නැහැ. නමුත් එතුමා ගිය සතියේ ප්‍රකාශයක් කළා මේ හම්බන්තොට කාරණය අරගෙන අපි රජයේ දේපල විකුණන්නේ නැහැ අපි විකුණපු ආපහු ගත්තයි කියලා. ඒ ගත්තයි කියලා එතුමා සඳහන් කරේ ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව ඇපලෝ රෝහල මේ කියන දෙක. මම බොහොම පැහැදිලිව කියනවා මේක බරපතල අසත්‍යක් ජනතාව නොමග යන අසත්‍යක්. එතුමා දීපු කිසි දෙයක් ගත්තේ නැහැ. සත පහක දෙයක් අරගෙන නැහැ. ඒක අපි නඩු කියලා ගත්තේ. එතුමා එපැයි කියද්දි ගත්තේ. එතුමා නීතිපති යෙදෙව්වා අවුරුදු දෙකක් මේ නඩුව කල් ගස්සන්න. ඒ කල් ඇදලා ශ්‍රේෂ්ඨාධිකරණය බලෙන් දුන්නේ හෝප් නිර්දේශ ක්‍රියාත්මක කරන්න කියලා. ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව වරා ඉඩන් ටික ඇපලෝ රෝහල මේ බැංකු කොටස් ටික ඔක්කොම දුන්නේ. එතකොට රක්ෂණ සංස්ථාවෙන් ආපු ලිත්‍රෝ ගෑස් සමාගම මේ සියල්ල ගත්තේ අපි කෝප් වාර්තාවේ නිර්දේශය අනුව. මේ සියල්ල ගත්තේ අධිකරණය හරහා. මේ සියල්ල රජයට එපැයි කියලා පහුගේ රජයේ රාජ්‍ය නායකයා ප්‍රකාශ කරා. නීතිපතිවරයා ගිහිල්ලා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විරෝධතා ගොනු කරා. එතකොට මේ දූෂණ සියල්ල නිවැරදි මට්ටමින් පිළි අරගෙන කටයුතු කරපු ආණ්ඩුවක් විදියට අපි විකුණපුවා ආපහු ගත්තයි කියලා කියන්න බෑ. එහෙම කියන්නේ අයිතියක් නැහැ. එහෙම කියන එක වටින්නේ නැහැ. එහෙම ප්‍රකාශයක් කරොත් ඒක ජනතාවට කරන බරපතල වැරදි ප්‍රකාශයක්. ඒක නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මම කාරණේ මතක් කරේ මේක නිවැරදි වෙන්න ඕන.
මේ කාලේ නම් අවසන්
වෙනවා. විනාඩි 5න් මම ඉවර කරනවා. එතකොට ගරු කතානායකතුමනි මේක මේ පිළිබඳව කාරණය මම ඔබතුමාලාට සිහිපත් කරන්න ඕන කොහොමද මේක වුනේ කියලා පැහැදිලි ලෙස. අපි එදා ඒ හෝප් කමිටු නිර්දේශ ක්‍රියාත්මක කරන්න කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණ නඩු තීන්දුව දෙකක් ලබා ගත්තා. ඒකෙදි බොහොම පැහැදිලිව ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ එක තීන්දුවක් දුන්නා. ලංකා මැරයින් සර්විස් සමාගම නඩු තීන්දුවේදී ගරු ගාමිණී අමරතුංග විනිශ්චයකාරතුමා එකක් දුන්නේ, අනිත් එක හිටපු අගවිනිසුරු සරත් සිල්වා මැතිතුමා එකක් දුන්නා. ඒකේ බොහොම පැහැදිලිව එදා ඒ ආයතන පෞද්ගලිකකරණයට සම්බන්ධ වෙච්ච ඇමතිවරයා මේකට වග කියන්න ඕනේ කියලා ඒ නඩු තීන්දුවේ තියෙනවා. මේ ගනුදෙනුව කරපු ඒ අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා පීබි ජයසුන්දර මහත්තයා පැය 24කින් රජයේ සේවයෙන් එළියට දාන්න කියලා නියෝගයක් දුන්නා. ජනතාවට කරපු ද්‍රෝහිකම වෙනුවෙන් ලක්ෂ 5ක් වන්දි ගෙවන්න කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ නියෝගයක් දුන්නා. එතුමා ඒ ලක්ෂ 5 වන්දි ගෙව්වා ජනතාවට. එහෙම කරලා තමයි එදා ඒ මුදල් අමාත්‍යාංශයේ පස්සේ මුදල් අමාත්‍යාංශයේ වෙච්ච ලේකම්වරයා රජයේ සේවයෙන් නිරපුවේ. එදා ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුව දුන්නා පීබි ජයසුන්දර මහත්තයට මොනම හේතුවක් නිසාවත් අනාගතයේ රජයේ කිසිම තනතුරක් ලබා දීම තහනම් කියලා. එහෙම ශ්‍රේෂ්ඨාධිකරණ නියෝගයක් තියෙද්දි තමයි ඒ අගවිනිසුර කවුරුවත් නෙමෙයි ඒක දුන්නේ සරත්සිල්ලා මහත්තයා. ඒ තීන්දුව සරත්සිල්ලා අගවිනිසුරතුමා විශ්‍රාම යනකම් ඉඳලා ඊළඟට ආපු අගවිනිසුරතුමා ළඟට මෝසමක් ඉදිරිපත් කරලා ශ්‍රේෂ්ඨාධිකරණ නඩු තීන්දුව පවා වෙනස් කරා. ඒ සම්බන්ධව වගකීතු ඇමතිවරයෙක් ගැන ඒක කියනවා. ඒ නඩු තීන්දුව දීලා සති දෙකක් යනකොට මොකද කරේ? එදා විධායකය අධිකරණයේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයට කණේ පහරක් ගැව්වා. ඒ දූෂණ වලට සම්බන්ධයි කියලා මන් නම කියන්නම් මේ පයිස මුස්තාප ඇමතිතුමා නෙවෙයි වරද්ද ගන්න එපා. ගරු මිලින්ද මොරකොට ඇමතිතුමා එතකොට මේ පුජ්ජලීකරණේ බාර ඇමතිතුමා. එතුමාගේ ලේකම් තමයි පීබී ජයසුන්දර මහත්තයා. පීබී ජයසුන්දර මහත්තයා එළියට දැම්මේ ලක්ෂ 5ක් වන්දි ගෙවන්න කියලා රජයේ සේවය මීට පස්සේ තහනම් කරලා. අනිත් පැත්තෙන් ඇමතිතුමා මේකට වග කියන්න ඕනේ කියලා මිලින්ද මොරකොට ඇමතිතුමා පිළිබඳව ඒ තීන්දුව දෙනකොට මොකද කරේ තමුන්නාන්සේලගේ ආණ්ඩුව? සති දෙකක් යනකොට ඇමති මාරුවක් කරලා අධිකරණය භාර ඇමති විදියට පත් කරා. එහෙම තමයි ඒ දාස අධිකරණය හැල්ලුවට ලක් කරේ. එහෙම තමයි අධිකරණයට එදා කණේ පාර ගැහුවේ. අධිකරණයේ තීන්දුව දුන්නම ශ්‍රේෂ්ඨාධිකරණේ මෙයා දූෂිතයෙක් කියලා මෙන්න උඹලව පාලනය කරන්න මං දූෂිතයවම දානවා ඇමති කියලා අන්න එයා කාර්යයට තමයි එදා කටයුතු කරේ. අද ඒ වගේ දේවල් වෙන්න අපි කීයටවත් ඉඩ තියන්නේ නැහැ. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ කාරණයක් මතක් කරන්න ඕනේ. එදා මේ නඩු තීන්දුව අරගෙන මේ සේවකයෝ සතුටට පත් වෙලා ශ්‍රී ලංකා රක්ෂණ සංස්ථාව ඇපලෝ රෝහල වගේ ආයතනවල මේ සේවක මණ්ඩල එකතු වෙලා මේ උපහාර උළෙලක් අපි ඉල්ලලා නෙවෙයි අපි උපහාර පතාගෙන ජනතා සේවය කරන්නේ නැහැ. නමුත් උපහාර උළෙලක් සංවිධානය කරා මේ රක්ෂණ සංස්ථාව ඇපලෝ රෝහල වරාය ඉඩම් ටික බේර දුන්න පුජ්‍යලයන්ට උපහාරයක් තියන්න කියලා මටත් ආරාධනාවක් ලැබුණා. ඒ ආරාධනාව ලැබිලා ඒ උත්සවයේ තියෙන දවසේ උදේ මට දැනුම් දුන්නා ඉහළින් නියෝගයක් ආව ඔබතුමා සම්බන්ධ කරගන්න තහනම් කියලා. ඒක ගැන මට කිසිම දුකක් කනගාටුවක් නැහැ. මට එහෙම දොළ දුකකුත් තිබුණෙත් නැහැ. අනාගතේ ඇති වෙන්නෙත් නැහැ. අපි ජනතාවට සේවය කරනකොට ප්‍රතිලාභ බලාපොරොත්තුෙන් කරලා නැහැ. ඒක නිසා අපිට දුක් වෙන්න තැනක් නැහැ. අපි කරපු දේ හරි කියලා අපේ හෘද සාක්ෂිය දන්නවා. ඒ සතුට විතරයි අපිට තියෙන්න ඕනේ. ඒ සතුට අපිට තියෙනවා. අවසානයේදී මොකද වුනේ? මේව අරන් දුන්න අය තහනම් කරලා ඒ රක්ෂණ සංස්ථා පරිශ්‍රය ඇතුළට ගැනීමත් තහනම් කරලා අපිට දැනගත්ත විදිහට වාසුදේව නානායක්කාර මහත්තයා ගෙනලා උපහාර උත්සවය තිව්වා. එතුමට ඒ අයිතිය තියෙනවා. මොකද එතුමත් එක නඩුවක් පැවරුවා. ඒ නඩු පවරපුවෙන් එක නඩුවක් එතුම තමයි පැවරුවේ. ඉතින් එහෙම තමයි අතීතයේදී කටයුතු කරේ. ඒ නිසා කවුරු හරි පෞගිය ආණ්ඩුව නියෝජනය කරමින් කියනවා නම් අපි විකුණෙත් නැහැ, විකුණපු අපි ආපහු ගත්තයි කියලා අපි කියනවා ගත්ත පිච්චියක් නැහැ කියලා. සත පහක දෙයක් ගත්තේ නැහැ කියලා. ඒ ලැබුණ නම් දෙයක් ඒ ඔක්කොම අපි තමයි අරන් දුන්නේ කියන කාරණේ මේ අවස්ථාවේ මතක් කරමින් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ අද ඉදිරිපත් කරපු යෝජනාවලියට ගරු පාර්ලිමේන්තුවේ සියලු දෙනාගේ සහයෝගය ලබා දෙන ලෙස ඉතා කාරුණිකව ඉල්ලා සිටිනවා.
ගරු වාසුදේව නායකකාරවතුමා, සිසිල ජයකුඩි මහතුමා, Honorable Sridharan, you will have about
Gaurava Pradhi Sabhanayar avargale, naattil ulla neethi mandangalin neethivaangaludaiya.
Honorable member, before that Honorable Adikal Nadan will take picture.
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய நீதிக்காக, நீதியினுடைய தன்மையோடு நியாயத்துக்காக போராடுகின்ற இந்த உலகத்திலே மனிதர்களுக்கான நீதி வழங்குகின்ற ஒரே ஒரு இடமாக நீதிமன்றங்கள் விளங்குகின்றன. அவ்வாறான நீதிமன்றங்களுடைய நீதித்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலேதான் நீதிவான்கள் நேர்மையானவர்களாகவும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாகவும் நியாயாதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகவும் அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்களுடைய சம்பளங்களோ அல்லது அவர்களுடைய கொடுப்பனவுகளோ குறைக்கப்படுகிற பொழுது அல்லது அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய நீதி வழங்கும் தன்மைகளில் கூட பல மாற்றங்களை அவதானிக்க முடிகிறது. அவ்வாறான ஒரு சூழலில்தான் இன்றைய தினம் இலங்கையிலே இருக்கின்ற மாவட்ட நீதிமன்றங்கள் தவிர்ந்த ஏனைய உச்ச நீதிமன்றங்களுடைய நீதியரசர்களுக்கான நீதிவான்களுக்கான சம்பள உயர்வுகள் தொடர்பான இந்த சட்டமூலத்திலே சில விடயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இங்கே கௌரவ அமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், நல்ல பல வழக்குகள் இந்த நாட்டிலே தேங்கி போய் கிடக்கின்றன, பல்வேறுபட்ட வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன, நீதி சேவை ஆணைக்குழு அந்த வழக்குகளை நேர காலத்தோடு விரைவாக தீர்ப்பதற்கான சில நடைமுறைகளை கைக்கொள்வதற்காகவும் இந்த நடைமுறைகளை வெற்றி கொள்வதற்காகவுமே இந்த சம்பள ஏற்றங்கள் தொடர்பான விடயங்களையும் கையாள வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்டிலே இலங்கையை பொறுத்தவரை நீதித்துறை ஒரு பக்கச்சார்பானதா அல்லது நீதியானதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் பல்வேறுபட்ட சந்தேகங்களும் இருக்கின்றன. உதாரணமாக இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பல அநீதிகளின் பொழுது நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்புகள் நியாயமானதாக அல்லது தமிழ் மக்களுடைய உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நீதி வழங்குபவையாக அவை அமைந்திருக்கவில்லை என்கிற எண்ணம் இன்றும் தமிழர்களிடம் காணப்படுகின்றது. குறிப்பாக நான் ஒரு கதையை சொல்லலாம். ஒரு காலத்திலே ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுடைய ஆலோசகராக இருந்த அவருடைய மிக நெருக்கமானவராக இருந்த ஒரு நபர் குறிப்பிட்டிருந்தார், ஏ.ஜே. வில்சன் அவர்கள். இவர் தந்தை செல்வாவனுடைய மருமகன். இவர் தன்னுடைய பிரேக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்கிற புத்தகத்திலே குறிப்பிட்டிருந்தார், நீதவான்கள் அவர்களுக்கு ஒரு சொகுசான கார் அல்லது அவர்களுக்கு சொகுசான வீடு போன்றவற்றை வழங்குவதன் மூலம் நாங்கள் நீதியை விரும்பியவாறு மாற்றி எழுதி கொள்ள முடியுமென ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களால் குறிப்பிடப்பட்டதாக ஏ.ஜே. வில்சன் அவர்கள் எழுதிய பிரேக் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்திலே அவர் தன்னுடைய 6வது அத்தியாயத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஏன் இதனை பதிவு செய்கிறேன் என்றால், அந்த ஏ.ஜே. வில்சன் அவர்களுடைய புத்தகம் இதுவரை இந்த நாட்டிலே யாராலும் கேள்விக்குட்படுத்தப்படவில்லை. அவ்வளவு தூரம் அது உண்மைகளை கொண்டதாக இலங்கையிலே யார் யார் என்னென்ன வகையிலே ஏமாற்றப்பட்டார்கள் என்ற விடயங்கள் அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் மறைந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆலோசகராகவும் கூட ஏ.ஜே. வில்சன் அவர்கள் இருந்திருக்கிறார். ஆகவே நீதித்துறை என்பது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான முதுகெலும்பானது, மக்கள் நம்புகின்ற துறை சார்ந்தது. அந்த நீதித்துறையினால் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் எல்லா இன மக்களையும், அது எந்த இனமென்றல்ல, நாட்டிலே நீதிக்கான தன்மையை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக உலகத்திலே காணப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்படுகின்றவர்கள் கூட அநேகமாக உலகத்தில் இருக்கின்ற பல நீதித்துறை சார்ந்த நீதிவான்களே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த நவநீதம் பிள்ளை அவர்கள்தான் ஒரு காலத்திலே மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். காரணம், உலகத்திலே நடந்த பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த நீதித்துறை சார்ந்த நீதிவான்கள் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு இந்த நீதித்துறை சார்ந்த விடயங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் உலகம் அந்த நீதித்துறை பற்றிய பார்வைகளை செலுத்துகின்றது. ஆகவே நீதி உலகத்திலே மிக முக்கியமானது. அதனால்தான் பல தீர்ப்பாயங்கள் உலகத்திலே காணப்படுகின்றன, பல சர்வதேச நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன, பல உலக நீதிமன்றங்கள் காணப்படுகின்றன. காரணம், இறுதியான ஒரு முடிவை வழங்குகின்ற இடமாக இந்த நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பது. ஆகவே நீதித்துறை பிழைக்குமானால், நீதி அந்த மக்களுக்கு வழங்கப்படாமல் நிராகரிக்கப்படுமானால், நீதி தழுவுமானால், அது வரலாற்றிலே ஒரு காலமும் அந்த மக்களை வாழ விடாது. மிக முக்கியமாக பாண்டிய மன்னன் கூட தன்னுடைய சபையிலே கண்ணகியினுடைய காட்சிலம்பு தொடர்பான வழக்கில் கூட அவர் தவறான தீர்ப்பு வழங்கியதால் அந்த நாடே அழிந்ததாக நாங்கள் நீதியின் தன்மையை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற சில நீதி சம்பந்தமான விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பேசுவது மட்டும்தான் இந்த சபையினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறதே தவிர பேசுகின்ற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது எங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே நடந்த பல்வேறுபட்ட கொலைகள், உதாரணம் குமாரபுரம் படுகொலை, ரவிராஜனுடைய படுகொலைகள், ஒரு நியாயமான நீதியை அல்லது ஒரு நீதியான சட்டத்தின் முன்னான ஒரு நியாயாதிக்கத்தை இந்த மக்களுக்கு தரவில்லை என்கிற எண்ணம் தமிழர்களிடம் பறந்து காணப்படுகிறது. 1954 கல்லோயாவிலே வைத்து கந்தளாயிலே 154 விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு கந்தளாயிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 154 தமிழ் விவசாயிகளுடைய படுகொலையோடு தான் இலங்கையிலே ஒரு படுகொலை கலாச்சாரம் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு 2009 முள்ளிவாய்க்கால் முடிவோடு அது ஒரு எல்லையை அடைந்திருந்தது. இவ்வாறு இந்த வரலாற்றில் இவ்வாறான படுகொலைகளுக்கெல்லாம் சரியான நீதிகள் கிடைக்கவில்லை. 1983 வெலிக்கடை சிறையிலே கொல்லப்பட்ட தங்கத்துறை, குட்டிமணி, ஜெகன் போன்றோர் கூட நீதிமன்றத்திலே நிறுத்தியிருக்கிற பொழுது நீதிவானவர்கள் அவர்களை கேட்டார், உங்களுடைய இறுதி ஆசைகள் என்று. அப்பொழுது கூட தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்கள் கூட தங்களுடைய ஆசைகளை அந்த நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தார்கள். நாங்கள் மலரப்போகும் தமிழீழத்தை எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக குட்டிமணியினுடைய கண்களை கூட சிறையிலே தோண்டியிருந்தார்கள். இவ்வாறான பல்வேறுபட்ட நீதி வழங்கிய சம்பவங்களுக்காக, நீதித்துறை கேட்ட கேள்விகளுக்காக இந்த மக்கள் இந்த பல சொல்லுனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். உதாரணமாக கடந்த 2012 யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கு மக்கள் மீள்குடியேற்றம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அவ்வாறு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டும் இன்னும் அந்த மக்களுடைய சரியான குடியேற்றம் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு வகையான தீர்ப்பையும் இன்னொரு பகுதி மக்களுக்கு இன்னொரு வகையான தீர்ப்பையும் வழங்குகிறதா என்கிற ஒரு கேள்வி கூட இந்த மக்களிடம் காணப்படுகிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த நாட்டிலே நீதிவான்களுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நீதிவான்கள் நீதித்துறை சார்ந்தவர்களாக அவர்களுடைய நீதித்தன்மைகள் பேணப்பட வேண்டும். ஆனால் அந்த நீதி எல்லா இனங்களுக்கும் சமப்படுத்தப்பட்டதாக, நீதியின் பால் வழங்கப்பட்டதாக அது அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திலே அதனை நான் வலியுறுத்துகிறேன். மிக மிக முக்கியமாக இன்று சிறையில் இருக்கின்ற சிறை கைதிகள், அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் 84 பேருக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். 94 பேர் சிறை கைதிகள் அரசியல் கைதிகளாக, தமிழ் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த 94 அரசியல் கைதிகளும் ஒரு வழக்கிலே ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வழக்கிற்காக ஒரு கைதி கொண்டு செல்லப்படுகிற பொழுது அவரோடு தொடர்புபட்ட ஏனைய அரசியல் கைதிகள் அல்லது அவரோடு தொடர்புபட்ட ஏனைய வழக்குகள் கிடப்பிலே போடப்படுவதனால் பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் தொடர்ந்து சிறையிலே பல ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய நீதித்துறை ஒரு வழக்கை தீர்ப்பு வழங்காமல் 10-15 ஆண்டுகள் இழுத்துச் செல்வதானால் எப்பொழுது இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும்? அவை இலங்கையுடைய நீதித்துறையும் நீதிமன்றங்களும் நியாயமாக நடக்கின்றனவா? அவருடைய நீதி எந்த வகையில் அமைந்திருக்கிறது என்ற கேள்வி பாதிக்கப்படுகின்ற அந்த அரசியல் கைதிகளுடைய சமூகம் சார்பான தமிழர்களிடம் பலவிதமான கேள்விகளை கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நான் இந்த சபையிலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இவ்வாறு இந்த தமிழ் அரசியல் கைதிகள் சிறையிலே இருக்கிற பொழுது ஏன் அவர்களுக்கு ஒரு பிணை வழங்குவதன் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களம் தன்னுடைய பார்வைக்காக வழங்கப்பட்ட எத்தனையோ கோவைகளை அடுக்கி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நீதிமன்றங்கள் இவர்களுக்கு பிணைகளை வழங்கி அவர்கள் கூலி வேலை செய்தாவது தங்களுடைய சட்டத்திறனிகளின் பணங்களை செலுத்தி தங்களுக்கான வழக்குகளுக்கான பணத்தை கட்டுவதற்கான முயற்சியை கூட மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் கூட இந்த நாட்டிலே நீதித்துறை பிணை வழங்கும் அளவில் கூட இல்லை என்கிற ஒரு துர்ப்பாக்கியமான சூழலைத்தான் நான் மிக வேதனையோடு இங்கு பதிவு செய்கிறேன். நாட்டிலே யுத்தம் முடிந்திருக்கிறது. இங்கு நாங்கள் விடுதலை புலிகள் இல்லை, ஆயுத கலாச்சாரம் காணப்படவில்லை, இங்கு யுத்தத்துக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. ஆனால் யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள் யுத்தத்திலே சில உதவிகளை செய்தார்கள். யுத்தம் நடந்த பொழுது புலிகளுக்கு உதவினார்கள். அவர்கள் யுத்தம் நடந்த பொழுது சாப்பாடு கொடுத்தார்கள், தண்ணீர் கொடுத்தார்கள், போக்குவரத்திலே உதவி செய்தார்கள் என்ற காரணத்திற்காக இந்த அரசியல் கைதிகள் இன்றும் சிறையிலே செத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யுத்தத்தை நடத்தியவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய செல்ல பிள்ளைகளாக அவர்கள் மிக வசதியாக வாழுகிறார்கள். அப்பாவியான இந்த இளைஞர்கள் இன்றும் செத்துக்கொண்டிருப்பதற்கு நீதிமன்றங்களும் ஒரு காரணம். ஆகவே நீதிமன்றங்கள், நீதித்துறை இதில் ஒரு நியாயமான தீர்வை வழங்க வேண்டும். நாட்டிலே நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோம். கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நாட்டிலே சமாதானம், நல்லிணக்கம் தேவை. நாங்கள் நல்லிணக்கத்திற்காகத்தான் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். ஒரு நல்ல அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக, அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக, அரசியல் தீர்வை வழங்க வேண்டும், சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை வேண்டும், இந்த நாட்டிலே வாழுகின்ற அகதிகளாக வாழுகிற மக்களுடைய மீள்குடியேற்றம் நடைபெற வேண்டும், இந்த நாட்டிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் தங்களுடைய வாக்குகளை இந்த அரசாங்கத்திற்கு வழங்கியிருந்தார்கள். ஆனால் நல்லிணக்க அரசாங்கம், நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் வந்த பிற்பாடும் கூட அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே இன்னும் ஒரு சரியான நிலப்பாட்டை எடுக்காமல் இருப்பது தமிழர்களை பொறுத்தவரை மிக வேதனையானது. அதே நேரம் அவர்களால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றம் இன்றும் கேப்பாப்புலவிலே எத்தனை நாட்களாக இந்த மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். அவருடைய போராட்டமும் அவருடைய அந்த உண்ணாவிரத போராட்டங்களும் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு செல்வதற்கானது. கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நீங்களும் வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுடைய உண்மையான உணர்வுகள். 487 ஏக்கர் காணிகள், 7 தலைமுறைகளாக வாழ்ந்த கேப்பாப்புலவு மக்கள் அந்த மண்ணிலே இன்றும் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்வதற்காக, பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மண்ணில் தங்களுடைய மண்ணுக்கு போவதற்கு கேட்கிறார்கள். அவ்வாறு வாழ துடிக்கின்ற 2009 தங்கள் சொந்த வீடுகளிலிருந்து அந்த வீட்டினுடைய நிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்து அவர்கள் நந்திக்கடலால் வவுனியா வந்து திரும்ப சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் இன்று அந்த கரையிலே குந்திக் கொண்டிருக்கின்ற கேப்பாப்புலவு மக்களுக்கு இந்த அரசு வழங்குகின்ற நீதி என்ன? இந்த நீதிமன்றங்கள் வழங்குகின்ற தீர்ப்பு என்ன? இந்த நாட்டினுடைய நீதிவான்களுடைய தீர்ப்பு என்ன? ஆகவே நான் கேட்கிறேன், ஏன் இந்த நாட்டிலே நியாயமான நீதியான அரசியல் தலைவர்கள் இல்லையா? ஏன் நீதியான நீதிவான்கள் இல்லையா? இந்த நாடு ஏன் நீதி பற்றி சிந்திக்கவில்லை? அண்மையில் கூட முல்லைத்தீவு நீதிமன்றத்திலே காணாமல் போனவர்களுக்கான ஒரு வழக்கு நடைபெற்றது. காணாமல் போனவர்களுக்கான ஒருவருடைய சுமந்தரன் அவருடைய நேரத்தை நான் எடுக்கிறேன். சுமந்தரன் அவர்கள் பேச நான் எடுக்கிறேன். ஆகவே காணாமல் போனவர்களுக்கான வழக்கு நடைபெற்றது. இவ்வாறு காணாமல் போனவர்களுடைய வழக்கிலே செய்யப்பட்ட ஒவ்வொரு சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த பகுதியினுடைய இராணுவ தளபதி அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அவர் சொன்னார், எங்களிடம் சரணடைந்தவர்கள் காணாமல் போனவருடைய பட்டியல் என்னிடம் இருக்கிறது, நான் இந்த நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கிறேன் என்று நீதிமன்றத்துக்கே அவர் கூறியிருந்தார். ஆனால் சென்ற வாரம் அவர் நீதிமன்றத்துக்கு போன பொழுது கூறியிருக்கிறார், நாங்கள் எங்களிடம் அவ்வாறு யாரும் சரணடையவில்லை, எங்களிடம் யாரும் சரணடைந்து காணாமல் போகவில்லை. இதே நீதிமன்றத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நீதித்துறையினுடைய நியாயம் என்ன? இதனால்தான் தமிழர்கள் கேட்பது, ஒரு நீதியான நியாயமான தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் அது எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும், அதுக்கு ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த நீதித்துறை வேண்டும் என்ற கேள்விக்கான நியாயங்கள் இதுதான். 1987 இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தமிழர்களுக்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள். அதிலே அக்காலத்திலே போரிலே ஈடுபட்ட விடுதலை புலிகள் கூட ஒப்பமிடவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவர்களாக இருந்த அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம், இன்றைய எங்களுடைய கட்சியின் தலைவர் சம்பந்தனையா, சிவசிதம்பரம் போன்றவர்கள் கூட அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக வருகின்ற தீர்வுகள் எங்களுடைய மக்களுக்கு சரியான தீர்வை தராது என்று அந்த ஒப்பந்தத்திலே தீர்வை பற்றி அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். ஆனால் ஒப்பந்தத்தை எதிர்க்கவில்லை, தீர்வை எதிர்த்திருந்தார்கள். ஆனாலும் கூட இந்தியா எங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும், இந்தியா இதிலே தலையிட்டிருப்பதனால் இது ஒரு சர்வதேச தீர்வாக அமையும், ஒரு சர்வதேசத்தினுடைய ஒப்பந்தமாக இது இருக்கும் என்ற அடிப்படையிலே அக்காலத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த தற்காலிகமாக இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பு கூட 18 ஒன்றாக இருந்த வடகிழக்கு இணைந்த மாகாணங்கள் கூட ஏவிபியினுடைய அவர்களுடைய ஒரு சாதாரண நபர்கள் அளித்த ஒரு வழக்கின் மூலமாக, அவர்கள் செய்த வழக்கின் மூலமாக அந்த இணைப்பு பிரிக்கப்பட்டது. அவ்வாறு இந்த நீதிமன்றத்திலே நீதிமன்றங்கள் இலங்கையிலே இன ஒற்றுமை, நாட்டினுடைய பலம், மக்களுக்கான இன சௌகன்யத்தை பேணுகின்ற வகையில் இந்த நீதிமன்றங்கள் நடந்திருக்கிறதா, அது சரியானதுதானா என்கிற கேள்வி இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. ஆகவே நீதித்துறை எப்பொழுதும் ஒரு நாட்டிலே, இந்த குறிப்பாக இந்த இலங்கையிலே ஒரு சிங்களவர்கள் சார்ந்ததாக அல்லது அது ஒரு சிங்கள மக்களுக்கான நீதிமன்றங்களாகவே இருந்திருக்கின்றன. அது தமிழர்களுக்கான நீதியை வழங்கக்கூடிய வகையிலே அந்த நீதிமன்றங்கள் அமைந்திருக்கவில்லை என்பதுதான் தமிழர்களுடைய ஏகோபித்த கருத்து. இனியும் கூட அந்த காலம் வரக்கூடாது. நீதிபதிகளுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவர்கள் லஞ்சம் வாங்குபவர்களாக மாறக்கூடாது. அவர்களுக்குரிய காலம், அவர்களுக்குரிய சேவை, அவருடைய மூப்பு, அவருடைய அந்த பணிகள் கௌரவிக்கப்பட வேண்டும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு நீதியானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே காணாமல் போனவருடைய, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கச்சேரிக்கு முன்பால், உங்கள் கௌரவ பிரதி தவிசாளர்களுடைய உங்களுடைய வன்னி மாவட்டத்திலே அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். உங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், போராட்டம் நடத்துகின்றார்கள். நான் பிரதித்துவப்படுத்துகிற கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இன்று 50 அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளை, உறவுகளை காட்டுங்கள் என்று யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கிலே மருதங்கேணியில் பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு முன்பாக அந்த மக்கள் இன்றும் தொடர்ந்து 16 அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள், திருவோணமலையிலே நடத்துகிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களிலும் மக்கள் இவ்வாறு போராடி கொண்டிருப்பது இந்த நாட்டினுடைய நீதியை கேள்விக்குட்படுத்தவில்லையா? இது இந்த நாட்டினுடைய நீதிதானா என்று 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. 2009 இந்த நாட்டிலே ஒரு பாரிய யுத்தம் நடந்தது. எல்லாரும் நீங்கள் பாதுகாப்பு வலயங்களுக்கு செல்லுங்கள், நீங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு செல்லுங்கள் என்று அரசாங்கம் அறிவிக்க மக்கள் ஓடினார்கள். ஓடி ஓடி அவர்கள் சென்ற இடமெல்லாம் பராஜ் குண்டுகளும் தொடர் செல்லுகளும் வீசப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். பலர் சரணடைந்தார்கள். பல்வேறுபட்ட ஆதாரங்களோடு சரணடைந்தார்கள். இலங்கையில் இருந்த பிரபல்யமான ஒரு பங்கு தந்தை பிரான்சிஸ் அடிகளார் தலைமையிலே 56 பேர் முன்னாள் போராளிகள் ஒரு அரச பேருந்திலே ஏற்றி சென்றதற்கான முழு ஆதாரங்களும் உண்டு. பாலகுமாரனருடைய மகன் அவரோடு இணைந்த பலர் உள்ளுக்கு இராணுவத்திடம் சரணடைந்ததற்கான படங்கள் ஆதாரங்கள் பல ஊடகங்களிலே வெளிவந்திருக்கிறது. லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. பிரான்சிஸ் கரிசன் பிபிசியினுடைய செய்தியாளர் தன்னுடைய ட்விட்டரிலே வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறான பல்வேறுபட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்தும் கூட அரசாங்கம் இன்று வரை நீதிக்கான வழியில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க தயாராக இல்லை. தன்னுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்டவர்களை, தன் பிள்ளைகளை, கணவன்மாரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த குடும்பங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீதித்துறை சம்பந்தமான இந்த விடயத்திலே நீதி என்ன சொல்லப்போகிறது? இந்த மக்களுக்கு நீதி என்ன வழங்கப் போகிறது? தமிழர்களுடைய சார்பில் நீதியினுடைய தன்மை என்ன என்று பல்வேறுபட்ட அமைச்சர்களும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். கௌரவ ஜனாதிபதி கூட புலனறுவையிலே பலாலியிலே குருநாகலில் கூட வைத்து சொல்கிறார், நான் ஒரு முதுகெலும்புள்ள சிங்களவனாக இருந்தால் நான் ஒரு இராணுவத்தினரை கூட காட்டி கொடுக்க மாட்டேன் என்று. நானும் ஒரு சிங்கள மகனாக இருந்தால் நானும் ஒரு சிங்கள இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டேன். அது நானும் ஒரு சிங்கள மகனாக இருந்தால். ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு சகோதர இனத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் ஜனாதிபதியினுடைய கருத்து என்ன? அதன் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கிற காணாமல் போன தமிழர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு, இந்த நாட்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கு, இந்த நாட்டிலே அழிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த நாட்டினுடைய அதி உயர்ந்த ஜனாதிபதி அவர்கள், அந்த மக்களுடைய சகோதரன் என்று குறிப்பிடுகிற ஜனாதிபதி அவர்கள் வழங்குகிற தீர்ப்பு என்ன? இன்று 50 நாட்களுக்கு மேலாக உணவருந்தாமல் அந்த மக்களால் வென்ற ஜனாதிபதி, வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வென்று வந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இன்று உண்ணாவிரதம் இருக்கின்ற, போராட்டம் நடத்துகின்ற, தங்கள் பிள்ளைகளை காணவில்லை என்று செத்து கொண்டிருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அவர் ஒரு சிங்கள பொதுமகன் என்ற அடிப்படையில் இராணுவத்தை காட்டி கொடுக்கவில்லை என்பது அவருடைய கருத்து. ஆனால் அழிக்கப்பட்ட தமிழர்களுக்கு, சாகடிக்கப்பட்ட தமிழர்களுக்கு, இந்த நாட்டினுடைய பிரஜைகள், குடிமக்களாக இருந்த தமிழர்களை இதே நாட்டின் இராணுவம் அளித்திருந்தது, அதற்கு அவர் கொடுக்கின்ற பதில் என்ன? ஆக இது நியாயமானதா? இவர்கள் சொல்லுகின்ற பதில்கள் நியாயமானதா? ராஜித சேனாரட்ன கௌரவ சுகாதார அமைச்சர் கூட நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். யாழ்ப்பாணத்திலே வந்து பல விடயங்களில் அவர் கலந்து கொண்டார். ஆனால் அவர் பேசுகிற பொழுது சொன்னார், எந்த சர்வதேச விசாரணையும் நடக்காது, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், யாரையும் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம். இங்கே பிரதமர் சொல்லுகிறார், லக்ஷ்மண் கிரியல்ல சொல்லுகிறார், பல்வேறுபட்ட அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோருமே தலைமை தாங்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பிலே மூடி மறைக்கின்ற விடயங்களை கையாளுகிறார்கள். இது ஒரு நியாயமானதா? ஆகவேதான் அழிக்கப்பட்ட மக்கள் சார்பாக, அழிந்து போன தேசத்தின் சார்பாக, அந்த தமிழர்களுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில் நாங்கள் கேட்பது, இந்த மக்களுக்கான நீதி என்ன? இந்த நாட்டில் எவ்வாறு கிடைக்கப் போகிறது? இந்த நீதி எவ்வாறு வழங்கப்படும்? இதற்கான காலம் எப்பொழுது வரும்? 2 ஆண்டுகள் ஜெனிவாவிலே கால அட்டவணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது கூட நாங்கள் செய்ய மாட்டோம் என்று பிரதி வெளிநாட்டு அமைச்சர் கூட குறிப்பிடுகின்றார். இந்த நிலையிலே தான் நான் கேட்கிறேன், இந்த நீதித்துறைகள், இலங்கையில் இருக்கிற நீதித்துறை இதற்கு ஒரு சரியான தீர்ப்பை வழங்குமா? ஆகவே தயவு செய்து தலைமை தாங்கும் எங்களுடைய குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த நாட்டினுடைய நீதித்துறைக்கான செயல் கட்டுமானங்கள் கட்டியமைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான சம்பளங்கள் கூட்டப்பட வேண்டும், நீதி சேவை ஆணைக்குழு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் மாற்று கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இலங்கையினுடைய நியாயாதிக்கம் எவ்வாறு பேணப்பட வேண்டுமோ அதே போலதான் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு இனங்களுக்கான நியாயாதிக்கமும் பேணப்பட வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு ஜீவனும் தன்னுடைய நேர்மைக்காக, சத்தியத்திற்காக, தன்னுடைய உண்மைக்காக, நீதிக்காக போராடுகிறது. அவ்வாறான நீதிக்காக போராடுகிற இனத்தினுடைய தீர்வு என்ன? இந்த நாட்டிலே அந்த தீர்வு எவ்வாறு வழங்கப்பட இருக்கின்றது? இன்று யாழ்ப்பாணத்திலே எத்தனை வழக்குகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது? எத்தனை வழக்குகள் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள். கௌரவ தலைமை தாங்கும் எங்களுடைய குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நீங்கள் கடந்த ஒரு 3 மாதங்களை, இந்த 2017 ஜனவரி மாதத்திலிருந்து இன்று வரை, இந்த வருகிற சித்திரை வருஷம் வரை எத்தனை அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார்கள், எத்தனை அமைச்சர்கள் மட்டக்களப்புக்கு போயிருக்கிறார்கள், எத்தனை அமைச்சர்கள் மன்னாருக்கு போயிருக்கிறார்கள். இவ்வாறு எல்லாம் வந்தவர்கள் வெறும் சுற்றுலாக்களாக இருக்கிறதா, அல்லது அவர்கள் வெறுமனே அந்த மக்களை பார்த்துவிட்டு செல்கின்றவர்களா? போராடுகின்ற, வாழ துடிக்கின்ற, சொந்த இடங்களுக்கு செல்ல நினைக்கின்ற, சிறையில் இருக்கின்ற சிறை கைதிகளுக்கு இவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன? இதனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கேட்கிறோம். ஆக நீதி சாகக்கூடாது. யாரும் சாகலாம், நான் சாகலாம், நீ சாகலாம், நீதி சாகக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த நீதி நியாயமானதாக இருக்க வேண்டும். அந்த நீதி சட்டத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த நீதி நாட்டினுடைய நியாயாதிக்கத்துக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். நியாயாதிக்கம் வெல்லப்பட வேண்டுமானால், நீதி வெல்லப்பட வேண்டுமானால், நீதித்துறை ஒரு சரியான முறையிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதையே நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். மிக முக்கியமாக இன்று யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே கஞ்சா போதை வஸ்து பற்றி சொல்லப்படுகிறது. படங்களோடு செய்திகள் வருகின்றன. வடமராட்சியிலே கேரள கஞ்சா பிடிபட்டதாக சொல்கிறார்கள். கேரள கஞ்சா என்று சீல் பண்ணி வருவதை எவ்வாறு அவர்கள் அடையாளம் காணுகிறார்கள்? அதேபோல யாழ்ப்பாணத்தினுடைய மாதகளில் அல்ல யாழ்ப்பாணத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் கஞ்சாவை நாங்கள் 2 கோடி ரூபாய் கஞ்சா பிடித்திருக்கிறோம், நாங்கள் 5 கோடி ரூபாய் கிரைனை பிடித்திருக்கிறோம் என்றெல்லாம் விளம்பரம் செய்கிறார்கள். போலீசார் படம் எடுக்கிறார்கள். ஆனால் இந்த கஞ்சா கொண்டு வந்தவர்களை மட்டும் படத்திலே காண முடியவில்லை. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போலீசார் தான் கஞ்சா கடத்துகிறார்களா? என்னிடம் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் கடற்படையினர்களால் கஞ்சா, கேரள கஞ்சா கடலால் தானே வர வேண்டும். ஆகவே இலங்கையில் இருக்கிற கடற்படையினர் கஞ்சா கடத்துகிறார்களா? நான் ஒரு முறை இங்கே இரணைதீவினுடைய இடத்தை அந்த மக்களுக்கு விட வேண்டும் என்று நாட்டின் பிரதமர் அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஒரு காலத்திலே விடுதலை புலிகள் ஆயுதங்களோடு திரிந்ததால் நாங்கள் 90ஆம் ஆண்டிலே அந்த மக்களை எழுப்பியிருந்தோம், அதனால் அந்த இடத்தை விடவில்லை என்று. இப்பொழுது இந்த நாட்டினுடைய உயர்ந்த பிரதமர் கூறுகிறார், இந்த நாட்டிலே அந்த கஞ்சா கடத்துவதால் அந்த இடத்தை விட முடியாமல் இருக்கிறது என்று. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. கஞ்சாவை யார் கடத்துகிறார்கள்? ஏன் கடத்தினவர்களை படத்தோடு போட முடியவில்லை? யாழ்ப்பாண போலீசாரால் கஞ்சாவை பிடிக்கிறார்கள், ஆனால் கஞ்சா கொண்டு வந்தவரை பிடிக்க முடியவில்லை. எத்தனை பேர் யாழ்ப்பாணத்திலே நான் கேட்கிறேன், சரி கஞ்சா இவ்வளவு கோடிக்கணக்கான கஞ்சா யாழ்ப்பாணத்துக்குள் வருகிறது, அப்படியானால் எத்தனை பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் கஞ்சாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சரி, கஞ்சா பாதிக்கப்பட்ட போதை வசனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா? இங்கே கூட அங்கட என்ற இடம் இருக்கிறது, 1000 பேருக்கு மேல் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அந்த நிலை இல்லாத ஒரு சூழலில், அவ்வாறானால் கஞ்சா வருகிறது வருகிறது என்று சொல்லுகிற நிலை, படங்களோடு பத்திரிகையிலே செய்திகளை போடுகின்ற போலீசார் ஏன் அந்த கொண்டு வந்த நபர்களை பிடிக்க முடியவில்லை? இங்கேதான் நான் கேட்கிறேன், இந்த நீதித்துறை என்ன செய்கிறது? ஏன் நீதித்துறையாளர்களை காண முடியவில்லை? ஏன் நீதித்துறை இவர்களை பிடிக்க முடியவில்லை? ஏன் நீதித்துறையாளருக்கு ஒரு நியாயமான நீதியை வழங்க முடியவில்லை? நாங்கள் வாழ்வெட்டோடு திரிபவர்களை அடக்க நினைக்கிறோம், சரி, அது இந்த நாட்டிலே நீதியை கடைபிடிப்பது. கஞ்சா காய்ச்சுபவர்களை, கஞ்சா கொண்டு வருபவர்களையும் கசிப்பு காய்ச்சுபவர்களையும் நீதிமன்றங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. போலீசார் இந்த விடயங்களிலே மிக உடந்தையாக இருக்கிறார்கள். போலீசார் இதற்கு கையூட்டல் வாங்குகிறார்கள். இதற்கு படையினருடைய உதவி இருக்கிறது. ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பிரதேசங்களில் இருந்த படையினரை விட இப்பொழுது கடற்படை, இராணுவம், போலீசார், விமானப்படை வடகிழக்கிலே உள்ள பல்வேறுபட்ட பிரதேசங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு படை முகாம்களுக்கு மத்தியில் குறைந்தது வடக்கு மாகாணத்தில் மட்டும் 150,000 மேற்பட்ட படையினர் சுற்றி வளைத்திருக்க கோடிக்கணக்கான ரூபாய் கேரள கஞ்சா வருகிறது, அந்த நாட்டு கஞ்சா வருகிறது, இந்த நாட்டு கஞ்சா வருகிறது என்று போலீசார் படம் பிடிக்கிறார்கள் என்றால் இது எந்தளவு நியாயமானது? இது யாரை ஏமாற்றுவதற்கான விடயம் அல்ல? இதனுடைய விடயங்கள் என்ன? இதற்கான பின்னணி என்ன? ஆகவே இராணுவம் தொடர்ந்து வைத்திருப்பதற்காக, இராணுவம் தொடர்ந்து நிலங்களை பிடித்திருப்பதற்காக, அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதி முகாம்களில் வாழ்வதற்காக இப்படியான நாடகங்கள், இந்த வகையான நாடகங்கள் ஆடப்படுகிறதா? அவை கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த நீதித்துறை, நீதிமன்றங்களுடைய விடயங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் பல்வேறுபட்ட இலங்கையிலே காணப்பட்ட வழக்குகள், நீங்கள் கடந்த கால வரலாறுகளை பார்த்தீர்கள் என்றால், அண்மையில் கூட இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பதவியேற்ற பொழுது அவருக்கு முதல் இருந்த பிரதம நீதியரசர் கூட குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஒருடத்திலே குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அவ்வகையான தீர்ப்புகளை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று. நான் அந்த பிரதம நீதியரசரை இங்கு குறிப்பிட விரும்பவில்லை பெயரை, ஆனால் ஜனாதிபதி வெளிப்படையாக பேசியிருந்தார். நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்ல சொல்லுகிறீர்களோ அதனை நான் சொல்லுவேன் என்று. அவ்வாறான நீதிபதிகள் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடாது. நீதித்துறை ஒரு நியாயமானதாக, பக்குவம் உள்ளதாக, இன மத பேதமற்றதாக, தன்னுடைய நீதியை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீதி ஒரு இனங்களை பிரிப்பதாக, இனத்தினுடைய வாழ்வுகளை அழிப்பதாக இருக்கக்கூடாது. அந்த வகையிலே நீதித்துறை சார்ந்த நீதிபதிகளுக்கு சம்பள ஏற்றங்களை வழங்குவது, அவர்களுக்கான பதவி உயர்வுகளை வழங்குவது, அவர்களுக்கான சலுகைகளை வழங்குவது என்பது நாட்டினுடைய நீதி ஸ்திரத்தன்மை, இனங்களுக்கிடையில் இருக்கின்ற குரோதங்களை கலந்து அவர்களுக்கான நீதியும் சமத்துவமும் கிடைக்க, அவர்களுக்கான சமமான வாழ்வு கிடைக்க நீதிமன்றங்கள் தங்களுடைய தலையாய கடமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்.
நன்றி. ஒன்றபல் டிலான் பெரேரா, யூ ஹாவ் 15 மினிட்ஸ்.
கரு, மை காட், கரு நியோஜ்ய காசபா 10 மணி அததினே அதிகரணே மின்சக்கார வருங்கே வெட்டுப் யாம் தலையக்கட கெனேம் சந்தா இதிரிபத்கரண்ணாவ் மே யோஜனாவ பிதாம ஹோந்த காலோஜித யோஜனாவ அப்போ அது அப்போ ரட்டே
ஓடர் ப்ளீஸ் லக்கி ஜெயவர்த்தனா டு த சேர்.
கர்வமத்துமா கதாக்கரண்ட
அது அப்போ ரட்டே சமஹார ஹுந்த யோஜனா கேன கொட்ட அப்போ ரட்டே தான் அது விலாசித்தாவாக விழா தீனோ யோஜனா பார்லிமெண்ட்டு வைன ஜனதா நியோஜித்தேன் எப்படி தான் சந்தேன் பத் வச்ச ஜனதா நியோஜித்தேன் நெக்க அமுனலா ஏஹரஹாத் ஜனதா நியோஜித்தேன்ட்டு பாரக்கான அது சமஹார மாத்தியில் பழகல தீன விதியட்ட மே அதிகரணே வினிஷக்கார வருங்கே வெட்டு பிஹல தமண்ணே மே அதிகரணே வினிஷக்கார வருங்கே வெட்டு பிஹல் தான் ஒன்று நினைவை ஏஹரா பார்லிமெண்ட் மந்திரி வருங்கே வெட்டு பிஹல் தவாக ஒன்றுக்கின காரணம் இந்த மேக மேக ஹரி வரதி விதிகிற தமை அது புவத் பத் சமஹார மாத்தியமாக பாவித்தாக்கிறேன் இதுதான் நரக தத்துவம் அதிகரணே வினிஷக்கார வருங்கே வெட்டு படிக்கிறன் ஒன்று கேளா மே முழு சபகம் ஏக்கங்காய் ஏ ஏ அதிகரண வினிஷக்கார வரும் சமஹர இத்தாமு துஷ்கர பரிசர மெத்தே ஏக்கரன கட்டியுத்த பிலிபந்தவ வியஸ்தாதாக அப்படி அப்படி அகே கிரிமக்கரன்ட்டு அப்போ ஏ காரணம் கரண கொட்ட ஏ ஹொந்த காரணத்தைக்க ஆய் பார்லிமெண்ட் மந்திரி வருங்க கிட்ட அமுனலா மே கரண் அதிகரண மினிஷக்கார வருங்க படிவடிக்கிறேன் மேக வினய விதியக்கிங் அப்படி அப்பே படிவடிக்கிறான் அதனவாய் கீன கதந்திரிய தமாய் அது மே பணத்தை பிலிபந்தவ பணத்தை விவாதம் இசெல்லாம் சமஹார மாதிரி உழுப்புல அறக்கிறதாகி மிகிற பிரதான ஹேத்துவ தமாய் கரு மீது காரியசபத்துமணி சமஹார விளையாட்டு அப்பி அப்பி விஷயம் நொதனுவாத் அப்பே தீர்ன பட்டு தேசபாலன மத அத்துல இந்தகேன அப்பி அப்பி விஷிம்ம அப்பட்ட சந்தே துண்ணு ஜனதாவகே சந்தே நிகிரகரமீன் அப்பி அப்பி விஷிம்ம மே பியஸ்தாதாயக்கே துல அப்பே இன்னா நியோஜித்தேன் இக்கின காட்ட மடகாகினி அது உதயவருவேத் மமத் சம்பந்தம்னா அதிகரண கட்டி உத்தகட் சரி அப்பே பௌசி அமத்துமா சம்பந்தத்தை பிடிச்ச அதிகாரம் கட்டியுத்து ஓ இது எனிசா அப்பி ஏ கடு சம்பந்த வச்சல அப்படி தக்கா அதிகரணே கொச்சர துஷ்கரத்தா மெத்ததே அதிகரண கட்டியுத்து மிகவான்னு அதிகரணே இடம் அது ரிமான் சிற கருவன் தத்தியன பிரஷ்ன நீதித்த மாத்திரம் கணனாவாக அதிகரணை ஹிட்டக நீங்க இந்த கண்டிப்பாக இன்றைக்கு மாத்திரம் உண்டு எவேனி தத் எவேனி விஷால துஷ்கரதா மெத்தமே நடுக்கார் ஒருமே நடுகான் அப்பே வகை பலாத்தல் கியாம தன் தத்தடிக்க குனை நமுத் தாம அதிகரண பத்ததி வல விஷால பிரஷகன்னா வக்து வேணும் இது எனிசா மே மெவேனி ஹொந்த கட்டியுத்து கிரிமேதி அர பார்லிமெண்ட் மந்திரி ஒரு உன்னே கட்ட பத்த கரகண்ணிம அப்பி மே பார்லிமெண்ட் அப்பி அப்பி விஷின்ம எக்கின காட்ட கரகண்ணாவு மே மட பிரகாரம் நிசா அப்பே ரட்டே நீத்தியே பூர்வாதர்ஷியாக தீனோ ஓனேம சககருவே பெமினில்ல விஷயின் வரதக்காரையா கீழே ஒப்புக்கரணும் துரு ஓ நிவர்த்துக்காரு இதுதான் பூர்வாதர்ஷி இனிசா காட்டவத் மாத்தேட்டவத் வாய்ஸ் காட்டுவத் மே பார்லிமெண்ட்வின் அப்பிட்டத் தவக்கெனி குறா கீழே கியண்டபே அப்பே பார்லிமெண்ட் அத்துலே அப்பி தெப்பி தெப்பில இன்னும் தெப்பி 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 தெப்பிலட்ட எக்கினிக்கா ஹொரா 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 கியாக நிசா அது ஹொந்த வடக்கரணும் கூட தே ஹொந்த வடையிட்ட பார்லிமெண்ட் மந்திரி ஒரு காவலா மேகரன் அதன் முன் මේ තමන්ගේ පඩි වැඩි කිරීම කියන කාරණය තමයි මේ කරන්න හදන්නේ. ඒ නිසා මම දන්න විදිහට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ වැටුප් වැඩිවීම සම්බන්ධයෙන් කතා කරන වෙන අවස්ථාවල් තිබෙනවා. හැබැයි අද අපි කතා කරන්නේ අධිකරණ විනිශ්චයකරුවන්ගේ මේ පඩි වැඩි කරන්න ඕනේ කියන කාරණය. පූර්වාදර්ශයක් තියෙනවා මේ වැටුප් වැඩි කිරීමත් එක්ක විවිධ තලවල ඉන්න ඒ අධිකරණ විනිශ්චයකරුවන්ගේ වැටුප් තල අමතිවරුන් නියෝජ්‍ය අමතිවරුන් මන්ත්‍රීවරුන්ගේ වැටුප් තල සමාන කරන්න ඕනේ කියලා. ඉතින් ඒක කරවන්න දෙකින කාරණා වෙනම කාරණයක්. හැබැයි මේ හොඳ වැඩේට මන්ත්‍රීවරුන් ගාවලා මඩ ගැහිීම මම හිතන්නේ නැහැ ඒ තරම් යෝග්‍යයි කියලා. ඊළඟ ගෞරව සභාපතිතුමනි, අපි දන්නවා අද අපේ රටේ විශේෂයෙන්ම කතාබහට පත් වෙලා තිබෙනවා මේ මහාධිකරණ විනිශ්චයකාරවරයෙක්ගේ පත්වීම. මේ පත්වීම කරපු ආකාරය පිළිබඳව කරන බැලුවම මීට පෙරත් ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිශ්චයකාරවරුන්, අභියාජන අධින විනිශ්චයකාරවරුන්, මහාධිකරණයේ විනිශ්චයකාරවරුන් මේ විදිහට අධිකරණ ක්ෂේත්‍ර නිලධාරීන්ගෙන් පරිබාහිරව පත් වෙලා තිබෙනවා. අපි දන්නවා මහත් ආන්දෝලනයට තුරුදුන්නු ශිරාණි බණ්ඩාරනායක අග්‍රමිශ්චකාරතුමියත් හිටපු අග්‍රමිශ්චකාරතුමියත් මුලින්ම ශ්‍රේෂ්ඨාධිකරණයට පත්වීම ලබන්නේ අධිකරණයේ හෝ නීතිපති දෙපාර්තමේන්තුවේ වැඩ කරලා නෙමෙයි. ඒ නිසා මේ වර්තමාන මහාධිකරණ විනිශ්චයකාරවරයාගේ පත්වීම තුළ දෙපැත්තක් තියෙනවා. එකක් ඔහු දෙමළ භාෂාව කතා කරන මහත්යෙක් වීම නිසා ඒ කාරණයට යම් යම් ජාතිවාදයකුත් අමුණලා ඒක ජාතිවාදී ස්වරූපකින් බැලීමක් තියෙනවා. හැබැයි සමහර අය ඒක එහෙම බලන්නේ නැතුව මැදිහත් ලෙස ඉඳගෙන ශ්‍රේෂ්ඨාධිකරණයට, අභියාජාධිකරණයට වගේ නෙවෙයි මහාධිකරණයකට විශේෂයෙන්ම තමන් වැඩ කරපු මහාධිකරණයේම විනිශ්චයකාරය ධූරයක් ලබා දීම ඒ තරම් යෝග්‍ය දෙයක්ද කියන කාරණේ මතු කරනවා. ඒ මතු කරන කාරණේ තුළ යම් අර්ථයක් තියෙනවා. හැබැයි ඒ කාරණේ පැත්තකට දාලා ඔහු දෙමළ භාෂාව කතා කරන මහත්යෙක් වීමම කියන කාරණේ ඉස්මතු කර පැත්තට අරගෙන ජාතිවාදී කෝණයකින් මේ පත්වීම කෙරෙහි කාරණා කටයුතු විවේචනය කිරීම යෝග්‍ය වන්නේ නැහැ. ගරු මූලාශ්‍ර සභාපතිතුමනි, අධිකරණ ක්ෂේත්‍රයේ පවතින මෙවැනි පත්වීම් කිරීමේ ඒ ක්‍රමවේදය පිළිබඳව වුණත්
ඇමතුම දැන් මහාධිකරණයට සඳහා සුදුසුකම් ලයිස්තුවේ ඊළඟට ඉන්නෙත් දමිළ භාෂාව මව් භාෂාව බවට පත් කරගත්තු විනිශ්චකරුවෙක් නේද හිටියේ?
මේ පත්වීම කරපු තැන සහ කරපු ආකාරයම මට ගැටලුවක් තියෙනවා. මම කියන්න ගියේ මේ පත්වීමට එරෙහිවීම එවැනි පදනමකින් කිරීම ගැන මම විරුද්ධවන්නේ නැහැ.
හැබැයි
සමහර අය මේ පත්වීමට විවේචනය දක්වන්නේම ජාතිවාදී කෝණයකින්. ඒක වැරදි කියලා මම කියන්න උත්සාහ කරා. මම දන්නවා වාසුදේව නානක්කාර මහත්තයා බොයිතුබන් එක නොවෙනවා. මට එහෙම සහදි කියන්න දෙන්න බෑ. ඇයි 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 වාසුදේව නානක්කාර මහත්තයා ඔබතුමා වගේ කෙනෙක් අර මඩ දොරුවේ දා ගාගන්නේ? ඔබතුමාගේ තන ඉන්න කරන ගෞරවයක්. අර අනිත් මඩ ගොරුව ගාව ගන්න එපා. මන් දැක්ක ඔබතුමාගේ ළඟදී කරපු ප්‍රකාශ තුර මම ඒක දැක්කම ඔබතුමාට ගරු කරනවා මේ පිළිබඳව. ඒ නිසා ගරු මෝරසන් සභාපතිතුමනි, ඒ නිසා අධිකරණ ක්ෂේත්‍රය තුළ තියෙන මේ සමහර ප්‍රශ්න දැන් අපි කතා වුණා මේ දැනුත් ව්‍යවස්ථාදායක ඒ මෙහෙයුම් කමිටුවේ අලුත් ව්‍යවස්ථාවක් හදන එක පිළිබඳව අපි කතා කරනකොට බලය බෙදීමයි, අලුත් මැතිවරණ ක්‍රමයයි, විධායක ජනාධිපති ක්‍රමයයි විතරක් නෙමෙයි අලුත් ව්‍යවස්ථා හැදීමේ කියන කාරණේදී අධිකරණ පද්ධතිය තුළ වෙනස් වෙන්න තියෙන කාරණා, මානව හිමිකම් ක්ෂේත්‍රය තුළ වෙනස් වෙන මේ සියලුම කාරණා අපි සාකච්ඡා වෙනවා. අපි කියන සන්තෝෂයි අධිකරණ පද්ධතිය තුළ සහ මානව හිමිකම් ක්ෂේත්‍රය තුළ අලුත් ව්‍යවස්ථාවකට ඇතුළු වෙන්න ඕන කාරණා සම්බන්ධයෙන් සියලුම පක්ෂපාහේ ඒ ඒ ඒ මෙහෙයුම් කමිටුවට එවලා තියෙන වාර්තාවල කිසිම පරස්පරයක් නැහැ. ඒ නිසා අද මේ අධිකරණ ක්ෂේත්‍රයේ මතුවෙන සමහර ගැටලු වලට අපිට ඒකායන පිළිතුරක්, අධිකරණ ක්ෂේත්‍රයේ මතුවෙන සමහර ගැටළු වලට අධිකරණ ක්ෂේත්‍රයේ තියෙන වාතයට පෙතට පිටට සිමරගෙන තුන්දොස්ම සමණය වෙන්න අපට පිළිතුරක් හොයාගන්න පුළුවන්. මම හිතනවා අර ව්‍යවස්ථා සම්පාදක ක්‍රියාවලිය අපි ඒ අපිට සම්මත කරගන්න පුළුවන් මට්ටම් වලින් සම්මත කර ගැනීම සඳහා එකඟ වුණා. දැන් මම අලුතෙන් මැතිවරණ ක්‍රමයක් හැදීම පිළිබඳව පක්ෂ විපක්ෂ ශූරණයක එකඟයි. මම හිතනවා බලය බෙදීම කියන කාරණයේදී 13 වෙනි ආණුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය දෙවැනි චේම්බර් එකක් ඇති කිරීම වගේ කාරණා සමගාමී ලයිස්තුව පිළිබඳව නැවත සිතා බලීමක් ඒ කාරණා සම්බන්ධයෙන් මම හිතන්නේ මේ මේ පාර්ලිමේන්තුව තුළ අපි අතර විශාල පරස්පරයන් තියෙනවා කියලා. ඉතින් එවැනි කාරණා දෙපැත්තම එකඟ වෙලා 19 වෙනි සංශෝධනය සම්මත කර ගැනීමේදී කළා වගේ අපට සම්මත කරගන්න පුළුවන්. විධායක ජනාධිපති ක්‍රමය අහෝසි කරනවා වගේ කාරණාවලදී යම් යම් වෙනස් වීම් තියෙන්න පුළුවන්. අපි ඒ පිළිබඳවත් ඕපන් මයින්ඩ් එකක් තියාගමු. නමුත් දැන් ලොහාන් රත්නත් මැතිතුමා වගේම එක්සත් ජාතික පක්ෂයේ නායකතුමා හැම ඉන්නේ අහෝසි කර දානවා කියන මතය. ඉතින් අපිට සතුටුයි දැන් බලන්නකෝ ඒ එකඟතාවය. ලොහාන් රත්නත් මැතිතුමා සහ රණවික්‍රම වික්‍රමතුමා එකඟතාවයේ සම්බන්ධයෙන් අපිට තියෙනවා ඒ ගැන පුංචි ගැටලුවක්. ඔව් මං කියන්නේ ඒක එකඟයිනේ. දැන් බලන්නකෝ ඒ තියෙන එකඟතාවය. ඒ වෙන්නේ එකඟතා අපිට එළියට එනවා මේ වගේ සාකච්ඡාවලට. දැන් ඒ එකඟතාවය මම හිතනවා එක්සත් ජාතික පක්ෂයේ මේ ඉන්න මන්ත්‍රීතුමාලා අදම ගිහිල්ලා වාර්තා කරලා රණවික්‍රම වික්‍රමතුමා. ඒ හොඳ එකඟතාවයක්. මම කියන්න හදන නිසා දැන් මම එකඟ නැහැ. ඒ නිසා ද ප්‍රියංකර ජයරත්න මන්ත්‍රීතුමා ඉතින් මේ මෑතකදී බොහොම කතා බහ කළා. එතුමාත් මේ පිළිබඳව ඉන්නේ මැදස්ථාවරේ. ඒ නිසා අපි හිතනවා ගරු සභාපතිතුමනි මේ මේ අධිකරණ ක්ෂේත්‍රයේ මේ මතුවලා තියෙන සමහර ගැටලු සම්බන්ධයෙන් උනත් ව්‍යවස්ථා සම්පාදක ක්‍රියාවලිය අපි ඉක්මන් කරොත් පටු දේශපාලන කෝණවලට යට වෙන්නේ නැතුව මම හිතනවා අපට බොහෝ විසඳා ගන්න පුළුවන්. මොකද හේතුව දැනට ඒ ව්‍යවස්ථා සම්පාදක ක්‍රියාවලියේ මෙහෙයුම් කමිටුවට අනු කමිටු වලින් එවලා දෙන වාර්තා දිහා බැලුවම අධිකරණ ක්ෂේත්‍රයේ සහ මානව හිමිකම් ක්ෂේත්‍රයේ තුල යෝජනාවල තියෙන කාරණාත් බරුකරු බන්දුල ගුණවන්දන මන්ත්‍රීතුමාගේ සභාපතිත්වයෙන් දෙන මුදල් අනු කමිටුවේ යෝජනාත් ගත්තම කිසිම ආකාරයක පරස්පරතාවයන් තියෙනවා අපිට පේන්නේ නැහැ. ඒ නිසා මේ අවස්ථාව ප්‍රයෝජනට අරගෙන මම හිතනවා අපට එවැනි ක්ෂේත්‍ර අතන පුළුවන්. මොකද හේතුව පාර්ලිමේන්තුව තුළ අද අපි වැඩියෙන් කතා කරන්නේ එළියෙත් කතා කරන්නේ සමහර වෙලාවට පාර්ලිමේන්තුවේ කොමිටු ඇතුලේ උන දේවල් ගැන නොවුණු දේවල් ගැන. දැන් අද දෙමළ මාධ්‍ය ගණනාවක තිබුණා ඊයේ නිමාසිරිපාල සිල්වා ඇමතිතුමා ඒ මෙහෙයුම් කමිටුවේ මෙන්න මේවා කිව්වයි කියලා. ඊයේ නිමාසිරිපාල ඇමතිතුමා මෙහෙයුම් කමිටුවේ ගියෙත් නැහැ. එතුමාගේ අමාත්‍යාංශයේ තිබුණා පනත ඒ නිසා පාර්ලිමේන්තුව ඇතුළේ හිටියේ. මේ ඒකාබද්ධ විපක්ෂයේ නායක දිනේෂ් ගුණවර්ධන ඇමතිතුමා මොකද්ද කිව්වේ කියලා තිබුණා. අද එතුමා කිව්ව හැම දෙයක් එතුමා කිව්වේ නැහැ කියලා. ඉතින් ඒ නිසා මේ ව්‍යවස්ථා සම්පාදක ක්‍රියාවලිය අපිට ඉක්මන් කරගන්න පුළුවන් නම් මොකද මම මේ කතා කරන්නේ අධිකරණ ඇමතිතුමාගේ විෂයපත කතා කරනකොට අලුත් ව්‍යවස්ථාවක් නිර්මාණය කිරීම කියන කාරණයට එතුමා සක්‍රීයව දායක වෙනවා. එතුමාත් මෙහෙම කරමින් ඉන්න නිසා මේ ව්‍යවස්ථාව හඩු සතෙන් හදනකොට අපි අධිකරණ ක්ෂේත්‍රය ඒකට රාජ්‍ය පරිපාලනය මුදල් මානව හිමිකම් කියන කාරණා පිළිබඳවත් ඉතා මැනවින් කරුණු කාරණා සාකච්ඡා කරමින් කටයුතු කරන තත්ත්වයක් තියෙන නිසා ඒ නිසා මේ විවාදය කරන වෙලාව අපි කියන්න ඕනේ විශේෂයෙන්ම අද මේ රටේ ව්‍යවස්ථාදායකයේ මන්ත්‍රීවරුන් හැටියට ඉන්න අපි සියලු දෙනා ව්‍යවස්ථාදායකය තුළ අපේ තියෙන දේශපාලන දැක්මවල් දර්ශනයන් නිසා ඒවට මුවා වෙලා එකිනෙකාට හොරා කියලා මඩ ගහගෙන තත්වයන් තුළ අධිකරණ ක්ෂේත්‍රයේ නඩුකාරවරුන්ගේ පරිවැඩිවීමත් අද මේ විවාදය දක්වන දිනේම සමහර මාධ්‍ය හොවා දක්වන්නේ මේ අධිකරණ ක්ෂේත්‍රයේ ඉන්න නඩුකාර පරිවැඩි කරන්න හදන්නේ නඩුකාරවරුන්ට පරිවැඩි කරන්න උන නිසා නෙවෙයි නඩුකාරවරුන්ට පරිවැඩි කිරීම හරහා අපි අපේ පරිවැඩි කරගන්න කියන තර්කයද ඒක නෙමෙයි ඇත්ත. ඒ නිසා ඇත්තකුත් අනිත් පැත්තට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ පරිවැඩි වීම සිද්ධ වුණේ කවද්ද කියලා අවසාන හොයා බලන්නත් ඕනේ. ඒක වෙනම කාරණයක්. හැබැයි අධිකරණ ක්ෂේත්‍රයේ අද ඉන්න මේ නඩුකාරවරුන්ගේ පරිවැඩි කිරීම කියන කාරණේට අපි එකඟයි කරන්න ඕනේ. ඒ නඩුකාරවරු බොහොම දුෂ්කර පරිසර මැද්දේ ඒ කාරණා කටයුතු කරන්නේ. ඉතින් ඒගොල්ලන්ගේ අපිට ස්වාධීනත්වයක් බලාපොරොත්තු වෙන්න ඕන නම් ඒගොල්ලන්ට අවශ්‍ය කරන ඒ සියලු පහසුකම් දෙන්නට ඕනේ. ඉතින් එහෙම හොඳ චේතනාවෙන් මේ ව්‍යවස්ථාදායකයන් මේ පාර්ලිමේන්තු යම් යම් දේවල් කරනකොට ඒවත් අද සමාජය තුළ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා හොරා, පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා කොමිස්කාරයා, පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා සමාජයේ දූෂකයෙක් කියන කාරණය සමාජගත කරලා තියෙන නිසා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයාගේ වචනේ පාවිච්චි කරලා ඒ හොඳ වැඩේටත් අද පාලිමේන්තුවේ විවාද ගන්න පෙරම කල්ලපයක් තියලා තියෙනවා. ඒ නිසා මම ඉල්ලා හිටින්නේ ගරු නියෝජක සභාපතිතුමනි, අපි අධිකරණයේ විනිශ්චයකාරවරුන් වලින් අධිකම් වුණා වගේම ඒ අය පරිවර්තකම් වගේම අපිට ඡන්ද දුණු ජනතාව අපි ඔක්කොට ඡන්ද දීලා තියෙන වෙන වෙන පක්ෂවල දුන්නා දීලා තියෙන මේ අවස්ථාවේ සමාජික හැටියට මේ රටේ නීතියේ පූර්වාදර්ශයක් තියෙනවා. ඕනම කෙනෙක් අධිකරණයේ ඉදිරියට ගියායින් පස්සේ පැමිණිල්ල විසින් ඔහු වැඩිකාර කරන උතුරු ඔහු නිවැරදිකාරී. ඒ නිසා ආණ්ඩු පක්ෂයේ වේවා විරුද්ධ පක්ෂයේ වේවා කවුරු හරි නඩුවකට දාලා තියෙනවා නම් ඔහු නිවැරදිකාරයෙක් වැඩිකාරයෙක් වෙනකන්. ඒ හින්දා වොයිස් කට් වලින් වැඩිකාරයෝ කරන්ටත් එහෙම නැත්නම් පාර්ලිමේන්තුවේ අපිට ඕන විදිහට වැඩිකාරයෝ කරලා හොරා හොරා කියගෙන හරහත් මොකද කරන්නේ? අපි කරන්නේ අපේ ඡන්දය දුන්නු ජනතාවගේ ඡන්දයට නිග්‍රහයක්. මේ ව්‍යවස්ථාදායක සභාවේ ඉන්න අපි අපිටම කරන නිග්‍රහයක්. මේ ව්‍යවස්ථාදායක සභාවට අනාගතයේ ඉන්න එන්නේ ණයට කරන නිග්‍රහයක්. ඒ නිසා අධිකරණ ක්ෂේත්‍රයේ ඒ අමාරුවෙන් දුෂ්කරතා මැද්දේ වැඩ කරන ඒ විනිශ්චයකාරවරුන්ගේ පඩිනඩි දීමනා වැඩි කරගන්නට මේ යෝජනාව ගෙනාපු අධිකරණ ඇමතිතුමාට ස්තුතිවන්ත වෙමින් මම මේ සභාවේ ඉන්න සියලුම මන්ත්‍රීලා හිටිනවා. ව්‍යවස්ථාදායක සභාවේ ඉන්න අපිත් එකිනෙකාට මඩ ගහගන්නේ නැතුව යම්කිසි වරදක් වෙලා තියෙනවා නම් ඒවා හොයා බැලීම අධිකරණයට බාර කරලා ව්‍යවස්ථාදායක සභාවේ ඉන්නේ ජනතාවගේ ඡන්දයෙන් නාපු ඒ ජනතාවගේ ඡන්දයට ගරු කරන ව්‍යවස්ථාදායක සභාවේ ඉන්න පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් ඒ නමට ඉස්සරහින් තියෙන ගරු කියන වචනයට ගරු කරන අය කියලා පෙන්වන්නත් ව්‍යවස්ථාදායක සභාවේ අපි එකඟ වෙන්න පුළුවන් කාරණා වලට ඉක්මනින්ම එකඟ වෙමින් අලුත් ව්‍යවස්ථා සකසා ගැනීම හෝ ව්‍යවස්ථාවක් සංශෝධනය කිරීමේ ක්‍රියාවලියේ පාර්ලිමේන්තුවේ තුනෙන් දෙකෙන් සම්මත කරගන්න පුළුවන් කාරණාවවත් අඩු ගන්න කරන්නට එකඟ වෙමුයි කියන යෝජනාව කරමින් මානිනා බොහොම ස්තුතියි.